அப்படின்னு சுவாமி எழுதியாச்சு. சுவாமி ஆரம்பிச்சுக்கலாம்.
வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத்த போதம் தத்பாத யுக்ம சீருங்கராஜம் ஐயந்த யுக்ம கிருத போரி பரிஸ்ரமம் தமாம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபந்தே. ஸ்ரீமந்த வேதாந்த ராமானுஜ முனி கருணானந்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத் ஸ்ரீவாச யோகேஸ்வரம் உருதயோரபித சாதுசாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாய முனி கிருபையா பிராப்த மோக்ஷாஸ்ரவந்தம் ஸ்ரீமந்த வேதாந்த ராமானுஜ முனிம பரம. ஸ்ரீமல்லக்ஷ்மணயோகேந்திரசித்தாந்தவிஜயத்வஜம் விஸ்வாமித்ரகுலோத்போதம் வரதாரியமஹம் பஜே. ப்ரபத்தி சம்பிரதாயத்தினுடைய உத்தமமான ஆச்சாரியர்களுடைய திவ்ய சரித்திரத்தையும் அவர்களுடைய பிரபாவத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அனுபவிச்சுண்டு வருகிறோம். ப்ரபத்தி சம்பிரதாயத்தினுடைய முதலாச்சாரியர் சாக்ஷாத் பகவான் ஸ்ரீஹஸ்பதி பெருமாள் தொடக்கமாக தாயார் விஸ்வக்சேனர் நம்மாழ்வார், பின்னால் நம்மாழ்வாருடைய பரம அனுகிரகத்தினாலே நம்மாழ்வார் யோகதிசையிலே ஸ்ரீமன் ஆதிமுனிகளுக்கு சேவை சாதித்து இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை மிக விசேஷமாக உபதேசித்து அனுகிரகம் பண்ணினார். அதனால் நாதமுனிகள் தொடக்கமாக இப்பொழுது சுமார் 1500 வருஷங்களாக குரு பரம்பரையானது விடாமல் அடுத்தடுத்து ரொம்ப விசேஷமான ஆச்சாரியர்களுடைய அவதாரத்தினாலே இன்றளவும் நமக்கு இந்த ஆச்சாரிய பரம்பரை நமக்கு வாய்க்கப்பெற்று நாம் எல்லாம் பிரபத்தியை அனுஷ்டித்து பரம புருஷார்த்தத்தை பெறுவதற்கு பகவான் அனுகிரகம் பண்ணி நம்மையெல்லாம் தொடர்ந்து அனுகிரகம் பண்ணி ரட்சிச்சுண்டு வரார். இப்படியான ஆச்சாரிய பரம்பனுடைய தொடர்ச்சியில் ஸ்ரீமன் நாதமுனிகள் நாதமுனியுடைய பிரதான சிஷ்யர் உய்யக்கொண்டார், அவருடைய சிஷ்யரான மணக்கால் நம்பி அவர் தடுத்தாட்கொண்ட ஸ்ரீ ஆளவந்தார், ஆளவந்தாருடைய அநேகம் சிஷ்யர்களிலே பிரதான சிஷ்யராக பெரிய நம்பிகள், பெரிய நம்பிகளுடைய பெருமுயற்சியினாலே ஸ்ரீ பாஷ்யகாரர், பாஷ்யகாரர் என்கிற ஆச்சாரியருடைய மகாபிரபாவம் சொல்லி மாளாமல் சில காலம் அனுபவித்து இதற்கு மேல் அனுபவிக்க வேண்டும் என்பதனாலே அடுத்த ஆச்சாரியர்களை அனுபவிக்க ஆரம்பித்தோம். அதில் பாஷ்யகாரருடைய சிஷ்ய பரம்பரையும் அமோகமாக இருந்தது. பாஷ்யகாரருக்கு அநேகம் சிஷ்யமார்கள், அத்தனை பேரும் ரொம்ப உத்தமமானவர்கள். அவர்களிலே ஸ்ரீபாஷ்யகாரர் தாமுமே நமக்கு பிரதிநிதியாய் நமக்கு அபிமான குமாரராய் இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை நமக்கு பிறகு தலைவராயிருந்து நடத்து போவதற்கு திருக்குறைப்பிரான் பிள்ளானுக்கு நியமித்தாயிற்று. இன்னும் அநேகம் சிஷியர்கள் இருந்தாலும் அத்தனை பேரும் திருக்குறைப்பிரான் பிள்ளானிடத்திலே பாஷ்யகாரரிடத்திலே எத்தனை விஸ்வாசம் கொண்டிருந்தார்களோ அப்படியான விஸ்வாசத்தோடு சம்பிரதாய சம்ரக்ஷணம் பண்ணிட்டு வந்தார். திருக்குருகைப்பிரான் புள்ளானுக்கு அநேகம் சிஷ்யர்கள், அதில் எங்களாழ்வான் என்னும் விஷ்ணு சித்தர், திருவள்ளரை எழுந்தருளிருந்த ஆச்சாரியர் அடுத்த ஆச்சாரியராக இருந்து சம்ரக்ஷணம் பண்ணினார். எங்களாழ்வானிடத்தில் நடாதுரம்மாள் ஆசிரயிச்சார், நடாதுரம்மாளுடைய திருவடிவாரத்திலே அப்புள்ளார் ஆசிரயித்தார், அப்புள்ளாருடைய சர்வோத்தமமான நம் சுவாமி தேசிகன் சிஷ்யர். நம் சுவாமி தேசிகனுடைய வைபவம் எப்படி பகவானுடைய அவதாரங்களிலே ராமாவதார வைபவம் அபாரமாய் எத்தனையும் சொல்லலாமோ, அதுபோல கிருஷ்ணாவதார வைபவம் எத்தனை காலம் பலகாலம் பலமுறையும் அனுபவித்தாலும் இன்னும் சொல்லலாம்படியும், ஒவ்வொன்றும் கேட்டதும் சொன்னதுமே திருப்பியும் கேட்டும் சொல்லும் சொல்வதும் செய்யலாம் போல இருக்குமோ, அதுபோல சுவாமி தேசிகனுடைய சரித்திரம் அத்தியுதமாயிருந்தது. அது நம்ம ஆச்சாரியர்கள் விசேஷமாக சங்கிரகிச்சிருக்கா. சுவாமி தேசிகனுடைய திவ்ய சரித்திரத்தை சங்கிரகிச்ச ஆச்சாரியர்களில் ரொம்ப முக்கியமான ஒரு, அதாவது அத்தாரிட்டியான ஒரு புஸ்தகம்னு சொன்னால், சுவாமி தேசிகனுடைய பிரதான சிஷ்யரான பிரம்மதந்திர சுதந்திரஜீயர் எழுந்தருளியிருந்தார். அவருடைய சிஷ்யர் திருமலை ஸ்ரீனிவாசாச்சாரியர் என்பவர். அவர்தான் பின்னால் ரெண்டாவது பிரம்மதந்திர ஜீயர் பட்டத்துக்கு வந்தார். அந்த திருமலை ஸ்ரீனிவாசாச்சாரியர் சுவாமி தேசிகனுக்குமே அவரிடத்துலையுமே கூட இருந்து காலக்ஷேபம் பண்ணவர் தான். அதனால் சுவாமி தேசிகனை சாட்சாத்தாக இருந்து சேவித்து அவருடைய சரித்திரங்களை எல்லாம் அந்த காலத்திலே பலரும் சொல்ல கேட்டும் தானும் அனுபவித்தது பன்னீராயிரப்படி என்கிறதான கிரந்தத்தில் குருபரம்பரா பிரபாவம் என்று சாதித்தார். அதுதான் முதல் அத்தாரிட்டியான புஸ்தகம். கொஞ்சம் கூட கதை கட்டுலாம் இல்லாமல் எப்படி சுவாமி தேசிகன் வாக்கிலே நேரான விஷயமும் தான் வருமே ஒழிய கட்டி வச்ச ஐதிஹ்யங்கள் என்றெல்லாம் ஒன்றும் ஒரு நாளும் சாதிக்க மாட்டார் தேசிகன். அதுபோல சுவாமி தேசிகனுடைய சிஷ்யாள் பிரம்மதந்திர சுந்தர சுவாமியினுடைய சிஷ்யராயிருந்த தித்திய பிரம்மதந்திர பிரகால சுவாமி பன்னீராயிரப்படி என்று ரொம்ப வசத்தியான புஸ்தகம் சாதிச்சார். அது பல காலம் கிடைச்சுண்டு இருந்தது, ஆனால் இப்போ கிடைக்கல. அது அந்த பன்னீராயிரப்படி விஸ்தாரமாக இருக்கு, என்ன பெரிய புஸ்தகமாக இருப்பதனால அதை சுருக்கி அவருடைய சிஷ்யரான மூன்றாம் பிரம்மதந்திர பிரகால சுவாமி 3000 படி என்பதாக சாதித்தார். அது இன்றைக்கும் கிடைச்சுண்டிருக்கு, தமிழில் தான் இருக்கு. அந்த புஸ்தகம் சுவாமி தேசிகனுடைய திவ்ய சரித்திரத்தை நான் தெரிஞ்சு கொள்வதற்கு ரொம்ப ஒரு பரம பிரமாணமான புஸ்தகம். அது இப்பொழுதும் கிடைச்சுண்டிருக்கு, அச்சில் இல்லைன்னாலும் அச்சில் இருந்த புஸ்தகம் அது இப்போ கிடைச்சுண்டிருக்கு. அந்த 3000 படியில தான் நம்ம ஆச்சாரியாருடைய குரு பரம்பரை சுவாமி தேசிகன் வரைக்கும் ரொம்ப பொய்கலப்பில்லாமல் நன்றாக அருளி செய்யப்பட்டிருக்கு. அதில் ஒவ்வொரு அம்சமும் ரொம்ப போக்கியமாக இருக்கும். சுவாமி தேசிகனுடைய வைபவத்தை போலேயே சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரரான நயினாராச்சாரியர், வரதாச்சாரியர் என்றும் சொல்லுவோம், நயினாராச்சாரியர் என்றும் சொல்லுவோம், வரத குரு என்றும் சொல்வதுண்டு. சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரருடைய வைபவமும் அந்த புஸ்தகத்திலே பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி அழகாக சாதிச்சிருக்கார். இன்றைக்கு நாம் சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரருடைய வைபவத்தை சேவிக்க போகிறோம், கேட்க போகிறோம். சுவாமி தேசிகன் எத்தனை பிரபாவத்தோடு எழுந்திருந்தாரோ அத்தனை பிரபாவத்துக்கும் ஒரு பிரதிநிதியாக சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரர் அவதரித்தது இந்த தேசிக சம்பிரதாயத்தினுடைய ஒரு பெரிய பரம பாக்யம்னு நிச்சயம் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். சுவாமி தேசிகன் எத்தனையோ உத்தம கிரந்தங்கள்லாம் சாதிச்சார். ஒன்னொன்னும் அப்படியே பகவானுடைய திருவாக்கே, வெள்ளைப்பறிமுகர் தேசிகராய் விறகால் அடியோம் உள்ளத்தெழுதியது ஓலையிலிட்டனும் யாமிதற்கென் என்று ரகசிய திரைசாரத்திலே சாதிக்கிறார் இல்லையா, அதுபோல அது சுவாமி தேசிகனுடைய திருவாக்கிலே அப்படியே ஹயக்ரீவ பிரசாதமாக வந்த அந்த உத்தமமான கிரந்தங்கள் உண்டு. அந்த கிரந்தங்கள் எப்படி இன்னைக்கு நமக்கு அப்படியே தேசிகனையே நமக்கு கொடுக்கறது. அன்றைக்கு நாம் தேசிகனிடத்துல அன்வைச்ச அந்த திருவடி வாரத்திலே அந்த வாக்கு அமிர்தத்தை கேட்கவில்லையே என்ற குறை இல்லாமல் இன்றைக்கும் அந்த சுவாமி தேசிகனை அப்படியே சேவிக்கிறோம். பகவானே பேசினார் தேசிகனுடைய திருவாக்கினாலே, அப்படி பெருமாளே பேசினதையே நாம் புஸ்தக ரூபமாக சேவிக்கிறோம் என்று ரொம்ப விசுவாசப்பட்டு அந்த விசுவாசத்தையும் ஆனந்தத்தையும் இன்னைக்கு எப்படி அனுபவிக்கிறோமோ, அதே போல சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள் நமக்கு எத்தனை உபகாரம் பண்ணித்தோ அந்த தன கிரந்தங்கள் எல்லாம் நமக்கு இன்னைக்கு உபகாரம் பண்ணுவது எதனாலே என்னால், அது சுவாமியினுடைய குமாரரால் தான். சுவாமியினுடைய குமாரர் சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்களை எல்லாம் ரட்சிப்பதே, அதை பட்டோலை பண்ணுவதும் பிரவச்சனம் பண்ணுவதும் ரட்சிப்பதும் அதுவே தம்முடையதான வாழ்க்கையினுடைய ஒரு பிரதான குறிக்கோளாக இருந்து வாழ்ந்ததுனால தான் இன்னைக்கு நாம் தேசிகன் என்று நாம் கொண்டாடும்படியாக இருக்கு. இல்லைன்னால் எத்தனையோ மகான்களுடைய வம்சத்திலே அந்த பெரியவாளுடைய பெருமைகளை எல்லாம் சரியாக காப்பாற்றாமல் போனதுனால நிறைய இழந்தும் போயிருக்கும். அப்படி ஒரு இழப்பு இல்லாமல் இருப்பதற்கு ஒரே காரணம் சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரர் தான். சுவாமி தேசிகனுக்கு குமாரர் திருக்குமாரர் என்று எப்படி அவருடைய திருமேனி சம்பந்தத்தோடே திருக்குமாரர் என்று சொன்னால், அது திருமேனி சம்பந்தம் இல்லாத இன்னொரு திருக்குமாரர்னு சொல்லணும், பிரம்மதந்திர சுதந்திர ஜீயரை சொல்லணும். ரெண்டு பேரும் புத்திரர்களே சுவாமி தேசிகனுக்கு என்று அவ்வளவு அபிமானம் சுவாமி தேசிகனுக்கு இவாளிடத்திலே, இவாளுக்கும் சுவாமி தேசிகனிடத்திலே சாட்சாத் திருத்தகப்பனார் என்பதான அத்தனை பிரீத்தி. இவா ரெண்டு பேரும் சேர்ந்து காப்பாத்தினது தான் இன்னைக்கு தேசிக சம்பிரதாயம். அதுவும் இவா ரெண்டு பேரும் இந்த சம்பிரதாயத்தை காப்பாற்றப்பட்ட சிரமம் ஏனென்றால் ஏதோ இந்த கலிபுருஷனுடையதான ஒரு அவனுடைய ஒரு வேகம், அது கலிபுருஷனுடைய வீரம். இவ்வளவு உசந்த தேசிக சம்பிரதாயம் வாழ ஆரம்பிச்சு கொடுத்தோன்னா கலிபுருஷனுக்கு வேலை இல்லை என்று கலியனுடைய ஒரு வேகத்தினாலே தேசிகன் அவதரித்த நாளுக்கு முதற்கொண்டே தேசிக சம்பிரதாயத்துக்கு பரம சத்ருக்கள் உண்டு. அத்தனை பேரையும் மீறி காப்பாற்ற வேண்டியதான ஒரு பெரிய பாரம் சுவாமியினுடைய திருக்குமாரருக்கு, அவர் அது ஆச்சரியமாக காப்பாற்றினர். சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரருடைய சரித்திரத்தை பார்க்க போகிறோம் இன்னைக்கு. சுவாமி தேசிகனுக்கு 48வது திருநக்ஷத்திரத்தின் போது குமாரருடைய அவதாரம். பெருமாள் தேவ பெருமாள் ஸ்வப்னம் சாதித்து நம்முடைய அம்சமாக உமக்கு ஒரு புத்திரரை அனுகிரகிக்கிறோம் என்பதாக அந்த ஸ்வப்னம் சாதித்த பிறகு சுவாமியினுடைய திருக்குமாரர் அவதாரம், ஆவணி ரோஹிணியிலே அவதாரம். சுவாமி தேசிகனுக்கு அப்போது 48 திருநக்ஷத்திரம் என்பதாக சொல்லுறா. அந்த சுவாமியினுடைய குமாரர் அப்படி தேவப்பெருமாளுடைய அம்சம் என்பதற்கு போல அவருடைய திருநாமம் அதனாலேயே வரதாச்சாரியர் என்பதாகவே திருக்குமாரருக்கு திருநாமம் சாத்தினார் தேசிகன். நாம் ஏற்கனவே சுவாமி தேசிகனுக்கு எத்தனை பெருமாளிடத்திலே எவ்வளவு பிரீத்தி, அந்த பிரீத்தியினுடைய ஒரு பாரவசியத்தினாலே எத்தனை மங்களாசாசனங்கள்லாம் பண்ணியிருக்கார், எத்தனையோ சம்பிரதாய சம்ரக்ஷணங்கள், அதே போல ஆலய சம்ரக்ஷணங்கள் எல்லாம் பண்ணியிருக்கார். இருந்தாலும் தேவப்பெருமாளிடத்துல அங்கதான் எல்லா மூர்த்திகளை காட்டிலும் ரொம்ப விசேஷ ஈடுபாடு என்பதை அந்த திருநாமமும் பிள்ளைக்கு சூட்டின திருநாமமும் காட்டுறது. அதுவும் தேவப்பெருமாளுடைய அனுகிரகத்தினாலேயே அம்சமாக அவதரித்தவர் என்பதனால வரது குரு என்றதான திருநாமம் அவருக்கு அது அன்வர்த்தமாக பொருந்தி போச்சு. தன்னுடைய ஆச்சாரியர் அப்துல்லார் எப்படி தமக்கு அந்த 20 வயதுக்குள்ளேயே எல்லா சாஸ்திரங்களையும் உபதேசம் பண்ணினாரோ அதுபோல சுவாமியினுடைய குமாரருக்கு சுவாமி தேசிகன் சகலத்தையும் உபதேசம் பண்ணி அது குமார தேசிகன் என்று சொல்லும்படியாக இவர் அவர் தேசிகன் சொன்னால் இவரை குமார தேசிகன் சொல்லணும் என்று சொல்லும்படியாக அந்த அளவுக்கு தன்னை போலேயே ஒரு உத்தமமான ஆச்சாரியராக உருவாக்கினார் தன்னுடைய திருக்குமாரர். சுவாமி தேசிகன் ஸ்ரீரங்கத்திலே எழுந்தருளி இருந்தபோது அப்போ ஸ்ரீரங்கத்திலே நடந்த கலவரம் என்பது அது லோக பிரசித்தம். துருஷ்க சேனை வந்து ஸ்ரீரங்கத்திலே எல்லாரையும் ஸ்ரீ வைஷ்ணவ சமூகத்தையே அப்போ ஹதாஹதம் பண்ணிடுத்து. அப்படியான சந்தர்ப்பத்தில் ஸ்ருத பிரகாசகாச்சாரியர் அதுக்கு ஸ்ரீ சுவாமி தேசிகனிடத்திலே ஓடி வந்து ஸ்ரீரங்கத்திலே எம்பெருமானை ரட்சிச்சாணும், எம்பெருமானை யாரும் ரட்சிக்கலாம், ஆனால் சாட்சாத்து ஸ்ரீபாஷ்யகாரருடைய திருவாக்கு அப்படியே எங்களாழ்வான் கேட்டு அது பிள்ளானிடத்திலே கேட்டு நடாதுரம்மாளிடத்திலே சாதித்த விஷயம் அந்த வார்த்தைகள் எல்லாம் இதோ இந்த நடாதுரம்மாளிடத்திலே கேட்டு ஸ்ருத பிரகாசிகை என்று விசிஷ்டாத்வித சம்பிரதாயத்தினுடைய ஒரு ரத்னமான பொக்கிஷமான புஸ்தகத்தை தயாரித்து வச்சிருக்கேன். இந்த புஸ்தகத்தை தேவரத்தவரை யாராலையும் ரட்சிக்க முடியாது. ரங்கநாதன் ரட்சிப்பதற்கு எத்தனை பேராலையும் முடியலாம், ஆனால் ஸ்ருத பிரகாசிக ரட்சிப்பதற்கு இத்தனை மேதையுடைய தேவராலத்தான் முடியும். அதனாலே இதை அவசியம் ரட்சிச்சாகணும், இந்த ஸ்ரீரங்கத்தை விட்டு அவசியம் எழுந்துள்ள வேணும் எழுந்துள்ள வேணும்னு ரொம்பவும் பிரார்த்திச்சார். சுவாமியினுடைய குமாரரையும் ஸ்ருத பிரகாசிகாச்சாரியர் ரெண்டு குமாரர்களையும் அழைச்சு கொண்டு சுவாமி ரொம்ப கிளேசத்தோட ஸ்ரீரங்கத்தை விட்டு ஸ்ருத பிரகாசிகையும் எழுந்துள்ள பண்ணி கொண்டு பெருமாளை தேடிக்கொண்டு பெருமாளை எல்லாரும் வேலை பண்ணிட்டு எங்கேயாவது ரட்சிக்கணும்னு நம்பெருமாளை எப்படியாவது ரட்சிக்கணும்னு எப்படியோ மூடி காப்பாத்தி எடுத்துட்டு எங்கேயோ எழுதிட்டா. அவர்கள் பின்னாடி அப்படியே பிரம்மதந்திர சுதந்திர ஜீயரும் பெருமா பெருமா ரங்கா ரங்கா ரங்கான்னு கதறிண்டு அவர் பின்னாடி போயிட்டார். யாருக்கும் யா எங்கே இருக்கோம்னே தெரியல. சுவாமி தேசிகனுக்கோ ஜீயரை காண பிரம்மதந்திர சுதந்திர ஜீயர் என்ன காணுமே, எங்கே ஆனாரோ என்ன ஆனாரோ, பிரபோ ரங்கநாதான்னு அப்படி ஒரு எல்லாரும் யார் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சு கொள்ள முடியாத அளவுக்கு அப்பேற்பட்டதான ரொம்ப கலக்கமான ஹதாஹதமான சூழ்நிலை. அதில் தம்முடைய திருக்குமாரரையும் தன்னுடைய பத்னியையும் குழந்தைகளையும் சம்ரட்சிச்சு கொண்டு சுவாமி தேசிகன் சத்யா காலத்துக்கு எழுந்தருளியாச்சு. சத்யா காலத்திலே சில காலம் எழுந்தருளியிருந்தார், 12 வருஷம் எழுந்தருளியிருந்தார் என்று சொல்கிறார். அப்பெல்லாம் சுவாமி தேசிகனுக்கு குமாரரிடத்திலே தாம் அதிக தாம் ஆச்சாரியாரிடத்திலே அதிகரித்ததான விஷயங்களையும் தான் சாதித்ததான கிரந்த விஷயங்களை எல்லாம் அப்படியே அந்த பொக்கிஷத்தை கொடுப்பது போலே குமாரருக்கு கொடுத்து குமார வரதாச்சாரியர் அப்படி ரொம்ப வசதியான ஆச்சாரியராக பின்னால் அப்படியே தேசிகன் என்றால் குமார தேசிகன் என்று சொல்லும்படியாக அவரை உருவாக்கினார். சுவாமி தேசிகன் 102 சம்வத்சரம் எழுந்தொழி இருந்தார்னு பார்த்தோம். ஒரு சௌமிய வருஷத்திலே கார்த்திகை மாதத்திலே கலியனுடையதான திருநக்ஷத்திரத்தன்னைக்கு கலியனை சேவிச்சுட்டு கலியன் சாத்துபுர ஆன பிறகு பெரிய பெருமாள் நம்முடைய திருவீடு வரவேணும் என்று சுவாமி தேசிகனுக்கு உத்தரவு கொடுத்தாராம். ஸ்ரீரங்கத்தில் அப்போ சுவாமி தேசிகன் எழுந்துருள் இருந்ததாக 3000 படிகளே பார்க்குறோம். சில பேர் அபிமானத்தினாலே திருவைந்தரபுரத்திலே எழுந்துருள் இருந்தார் என்றும் சொல்லுவா. 3000 படியிலே பெரிய பெருமாள் உத்தரவாகி ஸ்ரீரங்கத்திலே சுவாமி தேசிகன் திருநாடு அலங்கரிச்சதா தான் இருக்கு. பெரிய பெருமாள் சுவாமி தேசிகனுக்கு நம்முடைய பெரிய வீடு வரவேணும் என்று உத்தரவாச்சு. மால மரியாதைகள்லாம் சமர்ப்பிச்சு அனுகிரகிச்சு ஸ்ரீசடாதி சமர்ப்பிச்சு உடனே வரவேணும்னு சாதிச்சார்னு சொல்றா. அப்படிதான் திரு 3000 படியிலும் எழுதியிருக்கு. இப்படி பெரிய பெருமாள் உத்தரவாயிடுத்து என்று கேட்டவுடனே சுவாமி சிஷ்யால் எல்லாம் ரொம்பவும் கலங்கி போய் ஹஹா நாம் எப்போ சுவாமி தேசிகனை அழைக்க போகிறோமோ என்று ரொம்பவும் தவிச்சு போயிட்டா. எல்லாரும் சுவாமி தேசிகனுடைய திருமாளிகைக்கு ஓடி வந்துட்டா. பல பேர் ரங்கநாச்சியார் சன்னதியில் போய் கதறி அழுதா. இப்படி பெருமாள் உத்தரவாயிடுத்தே, பெருமாள் இப்படி உத்தரவாயிடுத்தேன்னு ரொம்ப கதறினாளாம் சிஷ்யால் தாயார் சன்னதியில் போய். அப்பொழுது தாயார் அர்ச்சகமுகேன உத்தரவிட்டாளாம், சுவாமி தேசிகனுடைய திவ்ய விக்கிரகம் சுவாமியினிடமே இருக்கு, விக்கிரகத்தை என்னுடைய சன்னதிக்கு எதிராக சுவாமி தேசிகன் நித்தியம் பிரவச்சனம் பண்ணி கொண்டிருக்கிறாரே, இந்த சன்னதியிலே அங்கேயே பிரதிஷ்டை பண்ணணும், அதை பிரதிஷ்டை பண்ணி இங்கே ஆராதிங்கோ என்று உத்தரவிட்டதாக சொல்லி சுவாமி தேசிகனுடைய அர்ச்சாவதாரமாவது எனக்கு இனிமேல் நமக்கு கிடைக்கும் என்று கொஞ்சம் மனம் தேறி எல்லாரும் சுவாமி தேசிகனுடைய திருமாளிகைக்கு எழுந்தருளினார்கள். சுவாமி தேசிகன் அப்பொழுது நோவுசாத்திண்டு சயனிச்சுண்டாச்சு. ஆச்சாரியரான அப்புள்ளார் திருவடி நிலைகளிலே தீர்த்தத்தை சுவீகரிச்சுண்டு, அதாவது பாதுகா தீர்த்தத்தை சுவீகரிச்சுண்டு சிஷ்யாளுக்கும் கொடுத்து தாம் சயனிச்சுண்டு அப்படியே அந்த சௌமிய வருஷத்தில் பெருமாள் உத்தரவு பிரகாரம் அனுகிரகிச்ச பிரகாரம் திருநாட்டுக்கு எழுந்தருளியாச்சு. ரொம்ப பெரிய நட்டம். இந்த பாரத தேசத்திலே இத்தனை மகான்கள் அவதரிச்சிருந்தாலும் அந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை எல்லா மகான்கள் சாதிச்ச எல்லா விதமான சித்தாந்தங்களுடையதான எல்லாவற்றுக்கும் உத்தமமான சாரமாக இருக்கக்கூடிய பிரபத்தி சம்பிரதாயத்தை தம்முடையதான சரித்திரத்தினாலும் உபதேசங்களினாலும் கிரந்தங்களினாலும் சம்ரட்சிச்சு என்னென்னைக்கும் இந்த பிரபத்தி சம்பிரதாயம் நன்றாக வாழ வேணுமென்னு நம்முடைய பெரிய திருவுள்ளத்தினாலே அனுகிரகிச்சு பெயர்பட்ட மகாமூர்த்தியை அன்னைக்கு இந்த சம்பிரதாயம் இழந்துடுத்து. எல்லாரும் கதறினார்கள். பிரம்மதந்திர சுதந்திர சுவாமியும் குமாரரான நயனாராச்சாரியரும் தேர முடியாமல் கதறி எழுது பின்னர் ஒருவாறு கைங்கரியத்துக்காக தங்களை சுதாரிச்சுண்டு அந்த திருமேனிய சரமன் திருமேனிய கூப்பின கரத்தோடே கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா என்று சுவாமி தேசிகனுடைய அத்தனை பிரபாவத்தையும் உள்ளடக்கினதான பெரிய மந்திரம் போல இருக்கக்கூடிய இந்த ஸ்லோகத்தை கைகூப்பி அந்த சுவாமி தேசிகனுடைய சரம திருமேனிலே சமர்ப்பிச்சு பிரதட்சிணம் பண்ணி மேற்கொண்டு சுவாமி தேசிகனுக்கு சரம கைங்கரியங்கள்லாம் நல்லா ஆச்சு. அது திருக்கார்த்திகை அன்றைக்கு சுவாமி தேசிகன் திருநாடு அலங்கரித்தார்னு பார்க்குறோம். அதற்கு பிறகு அனத்தியனம் வந்து தொடருது. அனத்தியனம்னு சொன்னால் பிரபந்தத்துக்கு அனத்தியனம், பிரபந்தத்துக்கு அனத்தியனம்னு கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது திருக்கார்த்திகை தொடங்கி சில நாட்கள் பிரபந்தத்துக்கு அனத்தியனம், திவ்ய பிரபந்தத்துக்கு அனத்தியனம் என்பதாக பெரியவாள் அது அனுஷ்டானத்தில் வச்சுருக்கா. அனத்தியனம்னு சொன்னால் அது கோவில்களிலோ கிரகங்களிலோ திவ்ய பிரபந்தத்தை அனுசந்தானம் பண்ணுவதில்லை. மீண்டும் அத்தியன உற்சவம் ஆரம்பித்த பிறகு என்பதாக கோவில்களில் இல்லை சில சில திட்டங்கள் வச்சுருக்கா. இது எல்லாரும் ஒரே மாதிரி கடைபிடிக்கிறான்னு இல்லை. இந்த அனத்தியன காலத்தை எல்லாரும் ஒரே மாதிரி கடைபிடிக்கிறான்னு இல்லை. இப்போது திருக்கார்த்திகையிலிருந்து திருக்கார்த்திகை கலியன் திருநக்ஷத்திரம் ஆன பிறகு அனத்தியனம் என்பதாக கணக்கு. திருக்கார்த்திகை தொடங்கி எப்பொழுது இந்த அனத்தியனம் முடிவது என்றால் ஒவ்வொரு கோவில்களிலே ஒரு பிரதேசங்களிலே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. பொதுவாக கிரகங்களிலே இந்த பக்கங்களில என்ன வச்சுருக்கா, திருக்கார்த்திகை தொடங்கி தைஹஸ்தம் என்பதாக தைஹஸ்தம் ஆன பிறகு மறுநாளிலிருந்து திவ்ய பிரபந்தத்தை சேவிக்கலாம் பல்லாண்டு தொடக்கம் என்பதாக. ஆனால் சில கோவில்களிலே அத்தியன உற்சவம் ஆரம்பிச்சு கொடுத்தோன்னா மார்கழி மாதத்தில் அத்தியன உற்சவம் ஆரம்பிச்சு கொடுத்தோன்னா அதோடு அனத்தியனம் முடிஞ்சு போச்சு என்பதாகவும் உண்டு. அது ஒவ்வொரு ஸ்தலத்திலே இருக்கிற ஒவ்வொரு பெரியவாளுடைய நிர்வாக பிரகாரம் நடக்கிறது. எதனால் அனத்தியனம்னு ஏற்பட்டது என்றால் நாதமுனிகள் நம்மாழ்வாரையே எழுந்துள்ள நம்ம திருக்குருகூரிலிருந்து நம்மாழ்வாரையே சாட்சாத்தாக எழுந்துள்ள பண்ணி கொண்டு வந்து நம்மாழ்வாருடைய விக்கிரகத்தை அர்ச்சா திருமேனிய எழுந்துள்ள பண்ணி கொண்டு வந்து ஸ்ரீரங்கத்தில் அத்தியன உற்சவம் நடத்துவதாக முதல்ல பிரயத்தனப்பட்டிருந்தார். அந்த மாதிரியான சில வருஷங்களில் நம்மாழ்வார் அழ்வார் திருநகரியை விட்டு புறப்பட்டுவிட்டா ஆக அழ்வார் இல்லாத ஊரிலே அழ்வார் திருவாய்மொழியை சேவிப்பதற்கு ரொம்ப கூச்சமாக இருந்தது. திவ்ய பிரபந்தத்தை சேவிக்கிறோம்னா அது அழ்வாருடைய அனுகிரகத்தினால தான் சேவிக்கிறோம். அதனால தான் எப்பவும் திவ்ய பிரபந்தத்தை ஆரம்பிக்கச்சே முதல்ல சாதி திருவிழாய் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பா பார்க்கலாம். அழ்வாரே அனுகிரகிக்கிறார் என்பதாக அர்த்தம் அது. அழ்வாரே முதல்ல ஆரம்பிச்சு வைக்கிறார், அவரே சாதிக்கிறார் முதல்ல என்பதனால அழ்வார் இல்லாத போது திவ்ய பிரபந்தத்தை சேவிப்பதற்கு சங்கோஷப்பட்டு கொண்டு வேண்டாம் சேவிக்க வேண்டாம், அழ்வார் திரும்பி வந்தால் தான் திருவாய்மொழியை சேவிக்கணும்னு ஒரு 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 வழியை ஏற்படுத்தினார். அது அழ்வார் திரும்பி வந்த பிறகு திவ்ய பிரபந்தத்தை சேவிக்க ஆரம்பித்தா. அது அந்த அந்த தேசத்தில் முதல்ல ஒரு வழக்கத்துக்கு வந்தது அனத்தியனம்னு. அப்புறம் அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் பரவிடுத்து. ஏன்னா திருக்குருகூர் அழ்வார் க்ஷேத்திரத்தில் என்ன அனுஷ்டானமோ அதுவே அனுஷ்டானம்னு தென்தேசம் எல்லாம் பரவி அதுவே பின்ன எல்லா தேசத்துலேயும் பரவிடுத்து. ஆனால் அழ்வார் இல்லாததுனாலே அனத்தியனம் என்று இருந்தது. பிறகு அத்தியன உற்சவம் ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் மனத்தியானம் வேண்டாம்னு சில பேர் அபிப்பிராயப்பட்டு அப்படியும் அனுஷ்டிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. ஆனா இப்பொழுது இந்த பிரகரணத்துல இதை எதுக்கு சொன்னோம்னா, சுவாமி தேசியனுடைய சரண கைங்கரியங்களை எல்லாம் நிறுவ முடிச்சு கொண்டு சுவாமியினுடைய குமாரர் அவர் தஞ்சமாமணி கோயிலுக்கு எழுந்துருளியாச்சு. தஞ்சமாமணி கோவிலில் அப்பொழுது சுவாமி நம்ம தேசிகன் சம்பிரதாயத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு பாதுகாப்பானதும் நிறைய சிஷ்யர்களுடைய சமிருத்தியும் இருந்தது தஞ்சமாமணி கோவிலில். அதனால சுவாமி தேசிகனுக்குமே தஞ்சமாமணி கோவிலில் ரொம்ப ஈடுபாடு உண்டு. சுவாமியினுடைய குமாரருக்கு தஞ்சமாமணி கோவிலில் ரொம்ப ஒரு பெரிய பிரதிஷ்டை, அதாவது அந்த இடமெல்லாம் ரொம்ப வசத்தில் இருந்தது. சுவாமியினுடைய குமாரர் எது சொன்னாலும் எல்லாரும் ரொம்ப விசுவாசத்தோடு கேட்பா. அது மாதிரி தஞ்சாவூர் பூராவும் அந்த மாதிரி இருந்ததுனால தஞ்சமாமணி கோவிலே எழுந்தருள் இருந்து திவ்யதேசமானபடினால அங்கே எழுந்தருள் இருந்த சுவாமியினுடைய குமாரரும் பிரம்மதந்திர சுதந்திர ஜீயரும் குமார நயினாராச்சாரியரும் பிரம்மதந்திர சுதந்திர ஜீயரும் அங்கே எழுந்தருள் இருந்தா. இது ரொம்ப முக்கியமான கட்டம் இது. அதனால தான் சொல்றேன், எல்லா விஷயமும் சொல்றது முடியது இல்லை, ஆனா இந்த விஷயம் முக்கியமான இடம்ன்றதுனால சொல்றேன். அனத்தியனமா இருந்தது அப்பொழுது தஞ்சாவூரில் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆத்துல ஒரு ஆத்துல ஒரு சரம கைங்கரியம் ஏற்பட்டது. அதாவது ஒருத்தர் பரம உதிச்சுட்டார், பரம உதிச்சான்னா நாம் திருவாய்மொழியை அனுசந்தானம் பண்றதுன்னு வச்சுட்டு இருக்கோம். 12வது நாள் திருவாய்மொழி அனுசந்தானம் பண்ணி 13ஆம் நாள் சுபஸ்வீகாரத்தின் போது திருவாய்மொழி சாத்து முறை பண்ணி பாஷ்யக்காரருக்கும் சம்பாவனை பண்ணி இயல் சாத்து பண்றது இதெல்லாம் வச்சுட்டு இருக்கோம் இல்லையோ. இப்பொழுது அனத்தியன காலமா இருக்கு. இந்த அனத்தியன காலத்திலே திருவாய்மொழி சேவிக்காமல் எப்படி இருப்பது? நான் திருவாய்மொழிக்கு பதிலாக வேற ஒன்றையும் செய்யலைன்னா ரொம்ப சங்கோச்சமா இருக்கு. திருவாய்மொழி எதுக்காக சேவிக்கிறா என்றால் அது பிராயச்சித்த ரூபமாக சேவிக்கிறா. அதை முதல்ல நன்னா கவனிச்சுக்கணும். அந்த 12 நாள் கைங்கரியம் நடக்கிறதோ இல்லையோ, அந்த 12 நாள் கைங்கரியத்துக்கு அது பிராயச்சித்த ரூபமாக கௌதமர் முதலான மகர்ஷிகள் வேத பாராயணத்தை சொல்லியிருக்கா. வேத பாராயணம் சம்ஹிதா பாராயணம் பண்ணினால் அந்த 12 நாள் கைங்கரியம் ரொம்ப சிரமப்பட்டு பண்ணியிருப்பா. திடீர்னு நேர்ந்து போகிறது, இதெல்லாம் கல்யாண காரியங்கள் போல முன்னையே யோசித்து பார்த்து ஏற்பாடு பண்ணுற விஷயம் இல்லை. அதனால் ரொம்ப கிளேசமாய் ரொம்ப பாரத்தில் எத்தனையோ செய்ய முடியும் செய்ய முடியாது, இதில் பண கஷ்டங்கள்லாம் இருக்கும், அதனால் எத்தனையோ குறைகள் சம்பவிக்கலாம் என்பதனால ரொம்ப கிருபையோடு இதுக்கெல்லாம் பரிகாரமாக வேத பாராயணம் பண்ணினா பரிகாரம் என்பதாக சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்கா. அந்த பிராயம்னா பித்திரு கைங்கரியம் நல்லா நடக்கலன்னா பெரிய தோஷம் வந்துடும், அதனால அந்த தோஷம் இல்லாமல் போகணுன்றதுக்காக சொல்லியிருக்கா. அந்த பாராயணத்துக்கு ஈடாக நாம் உபய வேதாந்த சம்பிரதாயமானபடியினாலே வேதத்துக்கு ஈடாக திருவாய்மொழியும் சேர்த்து அனுசந்தானம் பண்ணினா ரொம்ப வைஷ்ணவமாக பரிமளிக்கும் இது. அதனாலே ரொம்ப விசேஷமான பிராயச்சித்தமாக இருக்கும். வேதத்தை விட வேதத்தின் சாரமாக இருக்கிற திருவாய்மொழியை பெருமாள் திருச்செவி சாத்தினா ரொம்ப திருவுள்ள முகக்கிறான் என்பதனால இது திருவாய்மொழியும் சேர்த்து இந்த 12 நாள் கைங்கரியத்துக்கு பிராயச்சித்த ரூபமாக பாஷ்யக்கார் விதித்த பிரகாரம் நடத்தணும்னு சொன்னால் அனந்தேன காலம்னு வந்துடுத்தே திருவாய்மொழி சொல்லாமல் போனால் நாம் எப்படி நம்ம சம்பிரதாயத்தில் என்ன செய்வது என்று ஒரு பெரிய கேள்வி வந்தது. அதுக்கு அப்பவே புல்லான் காலத்திலேயே புல்லான் சாதிச்சிருந்தார், பிரபந்தம் சேவிக்கல திவ்ய பிரபந்தம் சேவிக்கலைன்னாலும் அந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய ஸ்தானத்தில் தனியன்கள் 4000 தனியன்கள் என்று உண்டல்லவா. அது 4000 தனியன்கள் ஆனது அந்த 4000த்திலே இருக்கிற அந்த 4000 அந்தந்த பிரபந்தத்தினுடையதான சாரத்தையும் சொல்றது, அதை அருளி செய்த ஆழ்வாருடைய பிரபாவத்தையும் சொல்றது, ஆழ்வாருடைய அவதார ஸ்தலத்தினுடைய பெருமையும் சில தனியன்கள்லாம் சொல்லும். அதனால ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமே, கருவிருத்த குழினீர் தவின் காமக்கடும் குழிவிந்து ஒரு விருத்தம்பு குழல் ஒரு வீர உயிரின் பொருள்கட்க ஒரு விருத்தம்பு உதாமல் குருகையர்கோ உரைத்த திருவிருத்தத்து ஒருடி கற்றீர் திருநாட்டகத்தே. கிடாம்பியாச்சான் திருவிருத்தத்துக்கு தனியன் சாதிச்சிருக்கார். அதுல திருவிருத்தத்து ஓர் அடி கற்றிரீர் திருநாட்டகத்து. திருவிருத்தத்திலே ஒரு அடி வாசிங்கோ போரும் திருநா கற்று எரியர் திருநாட்டகத்தேன்னு. இந்த திருவிருத்தத்தினுடைய ஒரு அடி அத்தியனம் பண்ணா போறோம், நிச்சயமா பரமபதமே கிடைச்சிரும்னர். அப்படி அந்த திருவிருத்தத்தை கொண்டாடுவது, அந்த திருவிருத்தத்தை சொன்ன குருகையர்கோன் உரைத்த திருக்குறுகையிலே ஆழ்வார் பேரை சொல்லுவது, லோகத்துக்கெல்லாம் க்ஷயமா இருக்கக்கூடியது வந்து அந்த பிரபந்தத்தை ஸ்மரிச்சு சொல்லக்கூடிய தனியனுமே ரொம்ப விசேஷம். பிரபந்தம் சொல்ல முடியலன்றதுனாலே பிரபந்தத்தினுடைய தனியன்களை அனுசந்தானம் பண்ணலாமே இந்த காலத்திலே. அதுவாவது ஓரளவுக்கு நாம் அந்த உபய வேதாந்த சம்பிரதாயத்தை சம்ரட்சிச்சோம்னு இருக்கும் என்பதனாலே புள்ளான் அந்த தனியனை சொல்லுங்கோன்னு சொல்லியிருந்தார். அதனால அந்த தனியனை சொல்லிட்டு இருந்தா அந்த காலத்துல, அந்த அனத்தியன காலத்துல 4000 தனியனை மாத்திரம் சொல்லிட்டு இருந்தா. 4000 தனியனை மாத்திரம் சொல்லிட்டு இருந்தது கொஞ்சம் அதிருப்தியா இருந்தது. ஏன்னா போரும்னு மனசுல படல. அதற்காகத்தான் எல்லாரும் அப்போ குமார தேசியா தான் வரதாச்சாரியிடம், குமார நயனாராச்சாரியனும் வந்து பிரார்த்திக்கிறா, இப்படி வெறும் தனியனை மாத்திரம் சேவிக்கிறோமே, என்ன செய்யலாம் ஒன்றும் தெரியலையே. திவ்ய பிரபந்தத்துக்கு ஈடாக இது வெறும் தனியனை மாத்திரம் சொல்வது குறையா இருக்கே என்பதாக அபிப்பிராயப்பட்டு கேட்டுண்டா. அப்போ சுவாமியினுடைய குமாரரும் குமார நயனாராச்சாரியரும் திவ்ய பிரபந்தம் என்ன சொல்லித்தோ, விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் எல்லாம் என்ன நமக்கு கற்றுக் கொடுத்ததோ எல்லாத்தையும் ஆச்சரியமாக சுவாமி தேசிகன் தமிழில நிறைய பிரபந்தங்களாக சாதிச்சிருக்கார். அத்தனை பிரபந்தங்களையும் இப்போ ஒரு சேர்த்து ஒரு பிரபந்தமாக்கி தேசிக பிரபந்தம் என்பதாக இதை ஒரே கோர்வையாக்கி இதையே திவ்ய பிரபந்தத்துக்கு ஈடாக இந்த சமயத்திலே நாம் சேவிச்சுண்டு இதை வந்தா அது பிராயச்சித் ரூபமாக இருக்கும். பிரபந்தத்துக்கு ஈடு சுவாமி தேசிகனுடைய திருவாக்கு, வேறொன்றும் அதுக்கு ஈடாக முடியாது என்பதாக தேசிக பிரபந்தத்தை அப்பொழுது தொகுத்து உருவாக்கினார். அதாவது தேசிக பிரபந்தம் என்பது சுவாமி தேசிகனே தொகுத்தது இல்லை, சுவாமி தேசிகன் அருளி செய்தான தமிழ் பிரபந்தங்கள், தேவநாயகன் விஷயமாக, தேவப்பெருமாள் விஷயமாக, இல்லை நம்முடைய ரகசிய சம்பிரதாய விஷயமாக அருளி செய்தது. சுவாமி தேசிகனே அருளி செய்தான ரகசியங்களிலே இருக்கக்கூடிய தமிழ் பாசுரங்கள், இப்படி எல்லாத்தையும் ஒரு சேர தொகுத்தார் சுவாமியினுடைய குமாரர். குமார நயனாராச்சியார் தொகுத்து கொடுத்தது தான் தேசிக பிரபந்தம்ன்றது. அப்பொழுதே இன்னொரு நிர்ணயம் பண்ணினார், அதுதான் ரொம்ப பெரிய ஒரு சம்ரக்ஷணமாக்கும். சுவாமியினுடைய குமாரர், சுவாமி தேசிகனுடைய குமாரர் ஒரு பெரிய ஒரு உத்தமமான ஒரு சம்ரக்ஷணமும் அப்போ பண்ணினார். தேசிகனுடைய கிரந்தங்கள் என்னென்ன உண்டோ, அதுவும் என்னென்ன அப்போது அவருக்கு கிடைச்சிருந்ததோ எல்லாத்தையும் ஒரு சேர தொகுத்தார். அந்த தஞ்சபாவணி கோவிலில் இருந்து ஒரு சேர தொகுத்தார். அன்னைக்கு அவர் பண்ண காரியம், அந்த ஒரு நல்ல காரியம்தான் இன்னைக்கு நாம் தேசிகனை சேவிக்க முடிகிறது, தேசிகனுடைய கிரந்தங்களை சேவிக்க முடிகிறது. எல்லாத்தையும் தொகுத்தார். ஏன்னா அந்த காலத்தினுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா புரியும். சுவாமி தன்னுடைய திருக்கரத்தினாலே கைப்பட சாதி எழுதி ஓலையிலே எழுதி வச்சிருப்பார். அதெல்லாம் ஒன்றுக்கு 10 காப்பி எல்லாம் எடுக்கிறதெல்லாம் சாத்தியம் இல்லை. மேற்கொண்டு மேற்கொண்டு எத்தனையோ காரியங்கள். அதனாலே அது பொதுவாக சிஷ்யால் தான் சம்ரட்சிக்கணும். அப்படித்தான் அத்தனை புஸ்தகங்களும் இப்படி தான் சம்ரட்சிச்சா வந்திருக்கு. கைப்பட எழுதி ஓலையாக தான் இருந்து அப்புறம் இப்போ அச்சுல ஏறினதுனாலே நிறைய காப்பிஸ் கிடைக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் ஒரு காப்பி கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதையெல்லாம் திருப்பியும் எழுதி பட்டோலை பண்ணணும். அதனாலே சுவாமியினுடையதான திருக்கரத்தினாலே இருந்த ஸ்ரீகோஷங்களை எல்லாத்தையும் முதல்ல ஒன்றா சம்ரட்சிச்சு அதுக்கு மேலே அதெல்லாம் திருப்பியும் பட்டோலைகள் பண்ணி நிறைய யதாசக்தி அதெல்லாம் காப்பிகள்லாம் எடுத்து அதையும் எத்தனை தான் என்று நிர்ணயம் பண்ணி வைக்கணும். இல்லைன்னா பிற்காலத்தில் சுவாமி தேசிகன் இதை பண்ணினார் அதை பண்ணினார்னு எல்லாரும் வேகமாக எழுதி வச்சுருவா. அப்புறம் இதெல்லாம் சேர்த்து எது சுவாமி தேசிகன் பண்ணுறதுன்றது ஒரு நிர்ணயமே இல்லாமல் போயிடும். அதுக்கு மேலே அதில் எத்தனையோ விஷயங்கள்லாம் நிறைய விருத்தாம்சங்கள்லாம் வேறு சேர்த்துருவா. சேர்த்துட்டா அதுக்கப்புறம் மொத்தம் இல்லை, எது தேசிகன் என்ன சாதிச்சார் அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடும். அதனால தேசிகன்ற இந்த தத்துவத்தையே காப்பாத்தனம்னு சொன்னா அந்த தேசிக சீசோக்திகளை முதல்ல ஒருபடியாக சம்ரக்ஷிச்சாகணும் என்ற ஒரு ஒரு தீர்மானத்தினால தஞ்சமாமணி கோவிலில் அப்பொழுது சுவாமியினுடைய குமார தேசிகன் அதாவது குமார வரதாச்சாரியர் முதல்ல இத்தனை தான் கிரந்தங்கள்னு வச்சுக்கணும் சுவாமி தேசிகந்து, இதுக்கு மேலே எதையும் சேர்த்துடக்கூடாது, இருக்கிற வரைக்கும் கிடைச்ச வரைக்கும் இதான் கிடைச்சிருக்கு. சுவாமி எத்தனையோ சாதிச்சார், எல்லா கிரந்தங்களையும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் சேகரித்தார் சுவாமியினுடைய குமாரர் தேசிகன் குமார விரதாச்சாரியர். அதில் அழகாக ஒரு பட்டியல் போட்டார், அது நாம் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கலாம், ரொம்ப சுலபமான பட்டியல் அது. 32 காவியங்கள், 32 ரகசியங்கள், காவியங்களும் 32 ரகசியங்களும் 32, அதாவது 32 ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள் 32 ரகசியங்கள் 32 என்று முதல்ல ஒரு பட்டியல் போட்டார். அடுத்தது தமிழ் பிரபந்தங்கள் 24, அதே போல சம்ஸ்கிருத கிரந்தங்கள் 24, அதாவது தத்துவடீகை, கீதாபாஷ்யம், அப்புறம் கீதார்த்த சங்கரக ரக்ஷை, பாஞ்சராத்த ரக்ஷை, மீமாம்சா பாதுகா, சேஸ்வர மீமாம்சா, இப்படி நியாய பரிசுத்திய, நியாய சித்தாஞ்சனம், இது மாதிரியாக சுவாமி தேசிய சரதூஷணி இப்படிலாம் நிறைய சாதிச்சிருக்கார் இல்லையா. இது மாதிரியாக தமிழ் தமிழ் தோ தமிழ் பிரபந்தங்கள் 24, அதுலேயே அமிர்தரஞ்சினி, அமிர்தா சுவாதினி, அதிகார சங்கிரகம், இந்த மாதிரி அப்பந்து கடலம்மானை ஊசலேசல் என்று சுவாமி தேசிகன் சாதிச்சதான் எல்லா தமிழ் பிரபந்தங்களையும் சேர்த்து மொத்தம் 455 பாசுரம் என்பதாக தேசிய பிரபந்தத்தை நிர்ணயம் பண்ணினார் அப்போ. ஆனால் அதில் 455 இப்பொழுது இல்லை, தேவநாதன் விஷயமா அருள் செய்த பந்து கடலம்மானை ஊசலேசல்றதுலாம் இல்லாததுனால பந்து கடல் அம்மானை ஊசல் ஏசல் என்று 550 இந்த 5 10 பாசுரம் என்பதாக சொல்றா. இந்த 5 இல்லாததுனால 50 பாசுரம் இப்ப மிஸ்ஸிங், தேசிய பிரபந்தத்துல 50 பாசுரம் மிஸ் ஆயிடுத்து, அது எப்படியோ மிஸ் ஆயிடுத்து. அதனால இப்ப 405 பாசுரம் இருக்கு, அதோட பிள்ளையந்தா தேசியத்தான் 425 பாசுரம் இருக்கு. இந்த பந்துகளம்மானி ஊசலேசல் உள்பட மொத்தம் 24 பிரபந்தம் தேசிய பிரபந்தங்கள், ஆக 24 தேசிய பிரபந்தம். அதே போல சம்ஸ்கிருத கிரந்தங்கள் 24, அதாவது சாஸ்திரத்துக்காக பண்ணது 24 சம்ஸ்கிருத கிரந்தங்கள், ஆக 32 ஸ்தோத்திரங்கள், 32 ரகசியங்கள், தமிழ் பிரபந்தங்கள் 24, அதே போல சாஸ்திர சம்பந்தமான ஸ்ரீகோஷங்கள் 24, இது 24 ஆச்சு. இதுக்கு அடுத்தது காவிய ரூபமாக இருப்பவனை 8, யாதவாபியுதயம் சாதிச்சார், ஹம்ச சந்தேகம் சாதிச்சார், இது மாதிரி காவிய ரூ சுபாஷிதனி சாதிச்சார், இது மாதிரி காவிய ரூபமா இருக்கக்கூடியது 8, இது மொத்தம் கூட்டினா 120 ஆச்சு. 32 32 24 24 8, இது எல்லாத்தையும் கூட்டினா 120 ஆச்சு. அதோட பகவத் விஷயம் அது 74,000 படி, 4,000 கருத்து என்ற தலைப்புல நிகம பரிமளம் என்பதான சம்ஸ்கிருத தலைப்பு வச்சு 3,000 பாசுரங்களுக்கு சுருக்கமான ஒரு தாத்பரியமாக சாதிச்சு, திருவாய்மொழிக்கு மாத்திரம் விஸ்தாரமான வியாக்கியானம் சாதிச்சு, 6,000 படிக்கு வியாக்கியானமாக சாதிச்சு, அதை 74,000 படி என்பதாக சொல்லுவா. அது பகவத் விஷயம் ஒன்று ஆக சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீகோஷங்கள் 121 தான் பிரச்சாரத்துக்கு என்பதாக நிர்ணயம் பண்ணி கொடுத்தார். இது ரொம்ப பெரிய அவசியமான ஒரு நிர்ணயம், இல்லைன்னா பின்னாலே இப்போ சங்கராச்சாரியர் அதை எழுதினார் இதை எழுதினார்னு சொல்லிட்டு ஆதிசங்கரர் மேலே ஏகப்பட்ட புஸ்தகத்தை எழுதி காட்டிட்டு பின்னாடி வந்த சங்கராச்சாரியர்லாம் அவாவாளுடைய அபிப்பிராயத்தெல்லாம் போட்டு எப்படி அத்வைத சித்தாந்தத்தில் என்னன்றதே எல்லாரும் குழம்பும்படியாக பண்ணி வச்சுட்டா. இப்போ அத்வைத சித்தாந்தமே 4 சித்தாந்தம் இருக்கு, அது தவிர அவர் சொன்ன ஸ்தோத்திரங்கள்னு சொல்லி என்னென்னமோ ஸ்தோத்திரங்கள்லாம் வந்துடுத்து, எல்லாமே ஆதிசங்கரர் சொன்னதான் வந்துடுத்து. அவர் பரம வைஷ்ணவர் ஆதிசங்கர், ஆதிசங்கரர் பரம வைஷ்ணவர் அவர். ஆனால் அவருக்கு பின்னாடி வந்த சங்கராச்சாரியர்கள்லாம் அவள்லாம் சைவாளாகவும் இருந்து கொஞ்சம் அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணி கிடைச்சியில இப்போ ஆதிசங்கரையே இப்போ ரொம்ப பெரிய சைவராக்கி நமக்கெல்லாம் லோகம் பூரா பிரசித்தி பண்ணி வச்சுட்டா. அதனால அந்த கிரந்தங்களை காப்பாற்ற வேண்டியது ரொம்ப முக்கியமாக, அப்போ தான் ஆச்சாரியனே காப்பாற்றினா போல ஆகும். இந்த பெரிய காரியத்தை தஞ்சமாமணி கோயிலே சுவாமியினுடைய குமாரர் அப்போது எழுந்து பண்ணி வச்சார். அதனால தான் இன்னைக்கு நாம் தேசிகனை சேவிக்கிறோம். அதுக்கப்புறம் அங்கிருந்து அங்கேயே பாஷ்யகார் பிரம்மாழ்வார் பாஷ்யகார் சுவாமி தேசிகனுக்கு அர்ச்சாமூர்த்திகளை பிரதிஷ்டை பண்ணி வச்சு ஸ்ரீரங்கத்தில் முதல்ல அர்ச்சாமூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணினார். அது தாயார் உத்தரவு பிரகாரம் அந்த சன்னதியில் தான் இப்போ நாம் சேவிக்கிறோம். தாயார் சன்னதிக்கு எதிராக ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாச்சியார் சன்னதிக்கு நேர் எதிராக அமைஞ்சிருக்கு. தாயாருடைய உத்தரவு பிரகாரமே அமைஞ்ச சுவாமி தேசிகனுடையதான அர்ச்சாமூர்த்தி விக்கிரம் சன்னதி அங்கே இருக்கு. ஸ்ரீரங்கத்தில் ஒரு சமயம் ஸ்ரீரங்கத்தில் அத்தியன உற்சவம் நடந்தது. அத்தியன உற்சவ சமயத்திலே சுவாமியினுடைய குமாரர் பெருமாளிடத்தில் நின்னருளாங்கதி என்னை மற்றொன்னில்லேன் என்ற ஒரு பாசுரமும் என்னதியான் செய்கின்றேன் என்னதா இருக்கும் என்கிறதான ரெண்டு பாசுரத்தையும் ரங்கநாதன் சன்னதியிலே விஜாபித்த போது அந்த பாசுரம் ரொம்ப ரங்கநாதனுக்கு ரொம்ப திருவுள்ளமாக இருந்தது. சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்தி அது. என்னது யான் செய்கின்றேன் என்னாதார்க்கும் இன்னடிமை தந்தளிப்பான் வாழும் உன்னுலகில் திருவுடனே அமர்ந்த நாதன் புனலாரும் புழிலரங்கம் திகழமுன்னி தன்னகல மகளாத தகவாலோங்கும் தகவுடனே தன் கருமும் தானே எண்ணி அன்னையன அடைக்கலங்கொண்டு அஞ்சல் தந்து என் அழலார நிழலார அழிக்கின்றானே என்றதான பாசுரம் சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்தி. அதே போல சரணாகதியினுடைய அனுஷ்டானத்தை சுருக்கமாக தமிழில் ரொம்ப உருக்கமாக ரொம்ப அப்படியே ஒரு மந்திரம் போலே எப்படி அகல இல்லையே நிறையும் என்று என்பது ஆழ்வார் திருவாக்குனாலே வந்த மந்திரமும் அதுபோல அப்படியே தமிழ் மந்திரமாக சுவாமி தேசிகன் சரணாகதியை அனுஷ்டானத்தை அருள் செய்த பாசுரம் நின்னருளாங்கதி என்னை மற்றொன்றில்லேன் நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன் உன் அருளுக்கு இனிதான நிலையுகந்தேன் உன் சரணே சரண் என்னும் துணிவு பூண்டேன் மண்ணிருளாய் நின்ற நிலை எனக்கு தீர்த்து வானவருத்தம் வாழ்ச்சி தர வரித்தேன் உன்னை இன்னருளால் இனி எனக்கோர் பரமேற்றாமல் என் திருமால் அடைக்கலங்கொள் என்னையே என்பதான இது தமிழ் மந்திரமான சரணாகதி பாசுரம். இது இந்த பாசுரத்தையும் விஜ்ஞாபனம் பண்ணினார். அப்போ பெருமாளுக்கு ரொம்ப பரமானந்தமாக இருந்தது. அதை கேட்டு அர்ச்சக முகேன பெருமாள் கேட்டாராம், ரொம்ப அபோக்கியமாக இருக்கு, உனக்கு என்னவும் அனுகிரகம் பண்ணலாம், என்ன வேணுமோ கேளும்னாராம். இதே போல இருக்கிற தேசிய பிரபந்தம் எல்லாவற்றையும் இங்கே திருச்செவி சாத்த வேண்டும் அத்தியன உற்சவத்தில் என்று நயனாராச்சரர் பிரார்த்திக்க பெருமாளும் உத்தரவு தந்தோம் என்று அரையருக்கு உத்தரவு கொடுத்தாராம். அதனாலே அத்தியன உற்சவத்திலே தேசிக பிரபந்தமும் அந்த காலத்தில் அனுசந்தானத்தில் இருந்தது. இப்படியெல்லாம் ஒரு காலத்தில் மொத்தமும் தேசிக சம்பிரதாயமாகவே இருந்தது ஸ்ரீரங்கம். பின்னால் வர வர மாறித்தான் போயிருக்கு. எதுக்காக அப்படி அந்த தேசிக பிரபந்தத்துக்கு பிரபந்தத்தினுடைய அந்தஸ்தை பெருமாள் உத்தரவாக திருக்குமாரர் வாங்கி கொடுத்தார். தேசிகனுடைய திருக்குமாரர் சுவாமி குமார நயினாராச்சாரியர் பிரபந்தத்துக்கு ஈடான அருளி செயலுக்கு ஈடான ஒரு அந்தஸ்தை பெருமாளிடத்திலே வாங்கி கொடுத்தார். எப்படி திருநெடுந்தாண்டகம் பாடினார் பெருமாள் சன்னதியில கலியன், அந்த திருநெடுந்தாண்டகத்தினுடைய அபோக்கியத்தையே அனுபவிச்சு பெருமாள் பெரிய பெருமாள் நம்ம கலியனை கேட்டார், பரமபோக்கியமா இருக்கு, உனக்கு ஏதாவது கொடுக்கணும், வரம் கொடுக்கணும் போல இருக்கு, என்ன வரம் வேணும்னு கேட்டாராம். நம்மாழ்வாருடைய திருவாயு மொழிய வேதத்துக்கு சமானம்னு நீர் ஒத்துக்கணும், அதான் எனக்கு வேணும் வரம்னு கேட்டார்னு நம்ம குரு பரம்பரையிலே சொல்றா. அப்படியே தந்தோம் என்பதாக சொல்லி அதுக்காகவே ஒரு உற்சவமும் கண்டு கொள்வதாக அத்தியன உற்சவம் அன்னிலிருந்து திருவாயு மொழிக்கு ஏற்பட்டு திருவாயு மொழியினுடையதான சப்போர்ட் பிரபந்தம் தானே மற்றெல்லாம் ஆழ்வார் அங்கி. ஆழ்வார் தான் அங்கி, ஆழ்வார் கோஷ்டிக்கு ஆழ்வார் அங்கி, அதே போல 4000த்துக்கு திருவாயு மொழி அங்கி. அதனாலே அதுக்கு உபவேதம் போலே திருவாய்மொழி வேதம்னு சொன்னால் அதுக்கு உபவேதம் போலே இருக்கிற மற்ற ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்திகளையும் சேர்த்து வேதத்துக்கு சமானமாக நம்ம தமிழ் மறை என்று சொல்கிறோம். எப்படி கலியன் திருவாய்மொழிக்கு வேத சாமியத்தை தர வேண்டும் என்று பெரிய பெருமாளிடத்திலே கேட்டு பெற்று அதை உற்சவமாக்கினாரோ அத்தியன உற்சவமாக்கினாரோ அது போல அருளி செயலுக்கு ஈடாக தேசிக பிரபந்தத்தையும் திருச்செவி சாத்த வேணும் என்று பெருமாளிடத்திலே கேட்டு வாங்கி பெருமாளுடைய உத்தரவாக அருளி செயலுக்கு ஈடு தேசிக பிரபந்தம் என்றதை நிலைநாட்டினார் சுவாமியினுடைய திருக்குமாரர். சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரர் எத்தனையோ தேசிக சம்பிரதாயத்துக்கு சம்ரக்ஷணமாக அன்றைக்கு பண்ணி வச்சது ரொம்ப அமோகமான நிறைய காரியங்கள் பண்ணியிருக்கார். அதில் இந்த தேசிக பிரபந்தம் எல்லாத்தையும் தொகுத்தது, அதை தொகுத்து ஒரு பிரபந்தம் ஆக்கினது. அந்த பிரபந்தத்தை பெருமாளிடத்திலே கொண்டு போய் இது அருளி செயலுக்கு ஈடாக ஒப்புக்கொண்டு இதை தேவர் உற்சவத்திலே திருச்செவி சாத்த வேணும்னு பிரார்த்திச்சு அதை அருளி செயலுக்கு ஈடாக்கினது என்பதாக இதெல்லாம் பெரிய ஒரு ஆச்சாரியனை ரட்சிக்கிறதுக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சிருக்கார் குமாரர். ஸ்ரீரங்கத்திலிருந்து தஞ்சமாமணி கோவில்கள்ல, தஞ்சமாமணி கோவிலிருந்து திருப்பியும் ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்திருந்த போது இந்த இந்த நிகழ்ச்சி அந்த தேசிக பிரபந்தத்தை பிரபந்தத்துக்கு ஈடாக்கினது. அதுக்கு பிறகு சுவாமி திருவேந்திரபுரத்துக்கு வெள்ளியாச்சு, குமாரபரதாச்சாரியர் திருவேந்திரபுரத்துக்கு வெள்ளியாச்சு. திருவேந்திரபுரத்தில் எள்ளி பெரிய காரியம் பண்ணினார். இன்னைக்கு நான் இன்னைக்கு திருவேந்திரபுரத்திலே சேவிக்கிறோமே சுவாமி தேசிகனை, சுவாமி தேசிகனுடைய திருமேனியை திருவேந்திரபுரத்திலே பிரதிஷ்ட பண்ணி கோவிலில் பிரதிஷ்ட பண்ணினார். முதல்ல பெரிய காரியம் பண்ணினார் சுவாமியுடைய குமார். இன்னைக்கு நாம் தேசிகனை சேவிக்கிறோம், அப்படியே சுவாமி தேசிகனுடைய திருமேனியையே சேவிக்கிறோம்னா திருவேந்திரபுரத்திலே சுவாமி தேசிகனுடைய திருமேனியை பிரதிஷ்ட பண்ணி வச்சார். அந்த தேசிகனுடைய திருமேனி சுவாமியே கல்பிச்சது, அது எல்லாருக்கும் தெரியும். சுவாமி சர்வதந்திர சுதந்திரர் என்று தேசிகனுக்கு பிரிதி இருந்தது. சர்வதந்திர சுதந்திரன்னு சொன்னால் தந்திரம்னு சொன்னால் பொதுவாக வேதாந்த சித்தாந்தங்களை தான் தந்திரம்னு சொல்கிற வழக்கம். ஆனால் இருந்தாலும் சுவாமி தேசிகன் எல்லா சாஸ்திரங்களிலும் நிபுணராக இருந்ததுனாலே அது எல்லா சாஸ்திரங்களிலும் சுவாமி நிபுணர் அப்படிங்கிறதான பிரசித்தி ஏற்பட்டிருந்தது. அப்போ ஒரு சில்பி வந்து கேட்டான், எல்லா சாஸ்திரங்களும் தேவர் நிபுணர்ன்னு சொன்னால் ஆகம சாஸ்திரத்திலே, அதுவும் ஆகம சாஸ்திரத்துக்கு ஒரு துணையாக இருக்கக்கூடியதான சில்ப சாஸ்திரத்தில் தேவருக்கு பாண்டித்யம் உண்டான்னு பரிசோதிக்கணும் அப்படின்னா, இப்படி சாமானியரோடைய பரிசோதனைக்கெல்லாம் சுவாமி வரவர் கிடையாது. ஆனால் சிஷ்யாள் இப்போ கூட இருக்கிற சிஷ்யாளுக்கு நம்ம ஆச்சாரியனுடைய பெருமை கொஞ்சம் குறவக்கூடாதுன்ற ரொம்ப ஆர்வம். அதனால எங்கள் ஆச்சாரியன் எல்லாத்துலேயும் சூழல் தான், உனக்கு என்ன வேணுமோ என்ன பரீட்சையோ கேளு அப்படி என்று அவனையும் கேட்க வச்சு சுவாமி தேசிகனிடத்துலையும் விஜாபிச்சு அவரும் அதற்கு இசைந்து உனக்கு என்னப்பா வேணும் என்று கேட்க ஒன்றும் தேவருக்கு தேவர் உம்மை மாதிரியே ஒரு விக்கிரகம் பண்ண முடியுமா உம்மாலே அப்படின்னு கேட்டானான் தேசிகனை. அவர் தருகிறோம் என்று சொல்லி உடனே சடக்குன்னு அது மெழுகுனாலே தன்னை போலே ஒரு விக்கிரகம் வார்த்து கொடுத்தார். முதல்ல விக்கிரகம் பண்ணுறதுக்கு முதல்ல அந்த மெழுகுன்னு சொல்லுவா, அது அரக்கு மாதிரி இருக்கும், அது அத்தால தான் முதல்ல விக்கிரகம் பண்ணுவா. அப்புறம் அந்த விக்கிரகத்தை அதுக்கு மேலே சில மருந்து பொருள்களோட மண்ணை குழைச்சி அதை உறுதியாக்கி அதை அப்படியே அந்த விக்கிரகத்து மேலே தடவிடுவா, மெழுகு விக்கிரகத்து மேலே தடவி அதை காய போட்டுட்டு அந்த அந்த மெழுகு பூசி இருக்கக்கூடிய உள்ளே இருக்கிற அந்த மெழுகு இருக்க, அதாவது உள்ளுக்குள்ளே மெழுகு பூசி இருக்கும், அந்த விக்கிரகமாகவே வடித்து வச்சுருப்பா, அது மெழுகாலேயே இருக்கும், அதுக்கு மேலே மண் பூசுவா. அந்த மண் பூசினா அது வழியாக ஒரு சின்ன ஓட்டை ஒன்று ஏற்படுத்தி அப்புறம் மெட்டலை உருக்குவா, என்ன லோகம் போட வேணுமோ தங்கமோ வெள்ளியோ இல்லை வெண்கலமோ என்ன அதில் சேர்க்கணுமோ அந்த அந்த எல்லாத்தையும் ஒன்றா உருக்கி அந்த ஓட்டை வழியாக அப்படியே கொதிக்க 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 அதை என்ன சொல்கிறது அப்படின்னா லோக திருமஞ்சனம்னு சொல்கிற வழக்கம். கொதிக்க கொதிக்கன்னு சொல்லக்கூடாது, அந்த விக்கிரகத்துக்கு லோக திருமஞ்சனம் பண்ணுறது, அந்த லோக திருமஞ்சனம்னு அந்த சந்த வழியாக விடுவா. அது விட்டான்னா அந்த மெழுகு அப்படியே உருகும், அது இன்னொரு வழியாக சின்ன ஓட்டை வழியாக மெழுகு வெளியில் கொட்டிடும். இந்த விக்கிரம இந்த லோக திருமஞ்சனம்னா லோகம் அந்த பஞ்சலோகமானது உள்ளுக்குள்ளெல்லாம் போய் அப்படியே வியாப்திச்சிடும். அது வியாப்தி ஆனவுடனே அது அப்படியே திருமேனியாக அப்புறம் மேலே இருக்கிற அந்த களிமண்ணெல்லாம் தட்டி எடுத்துட்டான்னா அப்புறம் திருமேனி கிடைக்கும். அந்த திருமேனியில் இன்னும் ஏதாவது கொஞ்சம் ஏதாவது ஷார்ப்பாக சுத்தம் பண்ண வேண்டியிருந்ததுன்னா அதை மாத்திரம் ஒளியினாலே சுத்தம் பண்ணி வச்சுருவா. இதுதான் இதுதான் விக்கிரகம் பண்ணுற வழக்கம். சுவாமி தேசிகன் தன்னை போலேயே அப்படியே சாட்சாத்தாக மெழுகலை ஒரு விக்கிரகம் பண்ணி காட்டினாராம். ரொம்ப பிரமிச்சு போயிட்டான் அந்த சில்பி. ஏன்னா யாருக்கும் தன்னை போலேயே செய்யறதுன்றது ரொம்ப அபூர்வமான விஷயம் அது. அதே தன்னை போலேயே பண்ணி காட்டினாராம். அதை பார்த்துட்டு ரொம்ப பிரமிச்சு போய் சுவாமி இடத்துலே ரொம்ப ஈடுபட்டான் அந்த சில்பி. அந்த சில்பிக்கு அன்னைக்கு ராத்திரி சொப்னமாச்சு, நம்முடைய ஹயக்ரீவருடைய சொப்னமாச்சு. நம்முடைய பரிபூர்ண அனுகிரகம் தான் சுவாமி தேசிகன், அதனாலே உம்மிடம் சுவாமி கொடுத்துருக்கிற அந்த மெழுகு விக்கிரத்துக்கு ஞானமுதிரையும் ஸ்ரீகோஷமுமாக திருக்கரம் சாத்தி அதை அப்படியே ஒரு விக்கிரகமாக்கி சுவாமி தேசிகனிடம் சமர்ப்பிச்சுடுவோன்னு சொப்னமாச்சு. அதனாலே அதே போல ஞானமுதிரையும் ஸ்ரீகோஷமாக அந்த மெழுகியே சுவாமி தேசிகன் தன்னை போலே மெழுகு விக்கிரகம் சமர்ப்பிச்சதையே அதே ஞானமுதிரையும் ஸ்ரீகோஷமும் ஆக்கி அது சுவாமியினுடைய திருமுன்பாகவே அந்த லோக திருமஞ்சனம் பண்ணி சுவாமியை போலே அந்த விக்கிரகத்தை சுவாமியினிடமே காட்டி சுவாமியினிடமே சமர்ப்பிச்சுட்டு போயிட்டான் அந்த சில்பி. அதை குமார சம்ரட்சிச்சு வச்சிருந்தார். அந்த திருமேனிய திருவேந்திரபுரத்திலே பிரதிஷ்ட பண்ணி வச்சிருக்கா. அதனால திருவேந்திரபுரத்திலே சுவாமியினுடைய குமார பிரதிஷ்ட பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய மகா சொத்து நமக்கு சுவாமி தேசிகன் தானே தம்முடைய திருக்கரத்தாலேயே வடிச்சு காட்டின அந்த மெழுகு திருமேனியினுடைய லோக திருமஞ்சனம் பண்ணி அது சுவாமியினுடைய திருக்கண் முன்பாகவே அந்த விக்கிரகத்தை அந்த சில்பியானவன் பண்ணி சமர்ப்பிச்சு சுவாமியே அது ரொம்பவும் உகந்து அதை சுவாமியினுடைய குமாரரிடத்திலே கொடுத்து வச்சிருக்கு, குமாரரை சம்ரட்சிச்சு வச்சிருந்து அதை திருவேந்திரபுரத்தில் எழுந்தருள் பண்ணி கொண்டு இன்றைக்கி நாம் ரொம்ப ஆச்சரியமான அந்த திருமேனி சாட்சாத்தா சுவாமி தேசிகனையே சேவிக்கிறோம்னு ஆனந்தமாக பூரித்து சேவிக்கலாம்படிக்கு சுவாமியினுடைய குமாரர் வரதாச்சாரியர் நமக்கு அதை பிரதிஷ்ட பண்ணி காப்பாற்றி கொடுத்துருக்கார். அதனாலே சுவாமி தேசிகனையே சேவிக்கிறோம்னு இன்றைக்கி நாம் நினச்சி நினச்சி எப்பவும் சந்தோஷப்படும்படியான ஒரு பெரிய ஆனந்தமான காரியத்தை குமார வரதாச்சாரியர் பண்ணியிருக்கார். அந்த திருமேனியை சேவிச்சா பிள்ளையந்தாதிலே சாதிக்கிறா போல பிள்ளையந்தாதியும் குமார வரதாச்சார சாதிச்சது தானே. அதில் தொண்டருகக்கும் துணை அடி வாழி நின் தூம் உருவல் கொண்ட முகம் வாழி அந்த சிரித்த முகம் சுவாமி தேசிகனுடைய சிரித்த முகம் இருக்க அதை நினைக்க நினைக்க வைஷ்ணவாளுக்கு அது பெரிய சொத்து. அது அந்த பெரிய சொத்து, பெரிய ஐஸ்வர்யம் அது. அந்த திருவடிகளும் திருமுகமும் அதை நினச்சி நினச்சாலே அதை நினச்சி நினச்சி தியானம் பண்ணாலே போகும். அது பலவிதமான சித்திகளும் பலவிதமான அனுகிரகங்களும் நம்முடையதான கட்டங்களெல்லாம் தீர்க்கக்கூடியதான ஒரு பெரிய ஒரு பலமும் அந்த திருமுகத்தையும் திருவடியும் நினச்சி பார்த்துக்கிறதுனாலே உண்டு. அந்த திருமேனியை திருவேந்திரபுரத்திலே சேவிக்கிறோம். தொண்டருகக்கும் துணை அடி வாழி நின் தூமுருவல் கொண்ட முகம் வாழி வாழி வியாக்கியா முத்திரைக்கை பண்டிருநாமம் வாழி மணிவட முப்பொறி நூல் கொண்ட சீர்த்தூ பொல் குலமணியே வாழினின் வடிவே என்று எந்த வடிவங்கள் மங்களாசாசனம் என்றாரோ அந்த வடிவே அர்ச்சாமூர்த்தியாய் ஆராதனத்துக்கு தகுந்தா போன்றதான சிறந்த ஒரு சிறிய திருமேனியாய் சேவிக்கிறோம். இதை பிரதிஷ்டை பண்ணி வச்சார். அதோட மட்டும் இல்ல, இன்னொரு பெரிய காரியம் பண்ணார் சுவாமியினுடைய குமார். ஹயக்ரீவ் முதல்ல பெரிய திருவடி நயனார் என்று சொல்ல முடியான கருடாழ்வார் அவர் வந்து திருமலையிலே திருவேந்திரபுரத்து திருமலையிலே சேவை சாதிச்சார் சுவாமி தேசிகனுக்கு. அப்புறம் அவருடைய அனுகிரகத்தினாலே அதே இடத்துலயே ஸ்ரீ ஹயக்ரீவ பெருமாள் சேவை சாதிச்சார். அவ ரெண்டு பேரும் சேவை சாதிச்ச அந்த இடம் பரம பவித்திரமான க்ஷேத்திரம் இல்லையா? எந்த இடத்துல திருவடிப்பட்டு பெரிய திருவடி நயனாரும் அதே போல சாட்சாத் சர்வேஸ்வரன் ஹயக்ரீவ பெருமாள் தம்முடைய திருவடிபட நின்று அந்த ஸ்தலம் இருக்கு. அது எப்பேற்பட்ட உசந்த பூமி அது. அதை விட ஒரு புண்ணிய பூமி உண்டா? அது சுவாமி தேசிகன் தபஸ் பண்ணி அவர் பெருமாள் சேவை சாதிச்சது, கருடாழ்வார் சேவை சாதிச்சது, அந்த இடத்துல அந்த சாநித்தியம் உண்டோ இல்லையோ? ஹயக்ரீவனுடைய சாநித்தியம் உண்டு, கருடாழ்வாருடைய சாநித்தியம் உண்டு. அதனால அந்த இடத்துல அப்படியே இங்க தேசிகனுக்கு சேவை சாதிச்சார் பெருமாளும். அதனால இந்த இடத்துல அவளுக்கு ஒரு சன்னதி அமைக்கணும்னு சொல்லி அவளுடைய அர்ச்சனமூர்த்திகளை எழுந்தருள பண்ணி அங்கே ஒரு சன்னதி அமைச்சு கொடுத்துருக்கார். இன்னைக்கு நாம் திருவேந்திரபுரத்துல மலை மேலே சேவிக்கிறோம் ஹயக்ரீவன் சன்னதி. அந்த சன்னதியில எழுந்தருள் இருக்கிற பெருமாள் திருவள்ளுவர் பிரதிஷ்ட அது சுவாமியினுடைய குமாரர் பண்ணி வச்சது. இப்படி சுவாமி தேசிகனுடையதான நினைவு, அவருடையதான சரித்திரம், அவருடைய பிரபாவம், அவருடைய ஸ்ரீ சூக்திகள் எல்லாம் ஒன்னொன்னும் குறையாம சம்ரக்ஷிக்கணும்னு அதே யாத்திரையா அதுவே காரியமா இருந்து அதை ஒரு பெரிய அனுகிரகமாக நமக்கு பண்ணி வச்சிருக்கார் சுவாமியினுடைய குமாரர். இதுக்கப்புறம் அங்கிருந்து எழுந்து காஞ்சிபுரத்துக்கு வெள்ளியாச்சு, அவதார க்ஷேத்திரம். அவதார க்ஷேத்திரத்திலே திருத்தன்காவில் சுவாமியினுடைய திருமாளிகைக்கு பக்கத்திலேயே சுவாமிக்கு அங்கே ஒரு கோவில், அங்கே ஒரு சன்னதி கட்டி அங்கே சுவாமி தேசிகன் எழுந்தருள் பண்ணி இப்படி அர்ச்சாமூர்த்தியாக சகல விதமான வைபவங்களோட அங்கங்கே அர்ச்சாமூர்த்தியாக எழுந்தருள் பண்ணி கொண்டு சுவாமி தேசிகனுடைய கீர்த்தி குறையாமல் சம்ரக்ஷணம் பண்ணிட்டு இருந்தார். இப்படி இருக்க ஒரு நாள் காஞ்சிபுரத்தில் தேவபெருமாளுடைய பிரம்மோத்சவம், அந்த பிரம்மோத்சவ சமயத்தில் எப்படி தேசிகன் காலத்தில் பிரம்மோத்சவ சமயத்தில் கட்சி தெருவிலே தேசிக அருளி செயலாம் சேவிக்க கூடாது, ஆழ்வார் ஸ்ரீ சூக்திகள்லாம் தமிழ் பாசுரங்கள், அதனால் தமிழ் பாசுரங்களுக்கு என்ன வேண்டி இருக்கு, ஆகமெல்லாம் சம்ஸ்கிருதம், இதெல்லாம் பரம வைதிகமான கோவில், வைதிகமான வேத பாஷையிலே சம்ஸ்கிருத பாஷையிலே அனுசந்தானம் பண்ணுவது தான் வாஸ்தவமாக லோகத்துக்கு க்ஷேமமாக இருக்கும், தமிழ் பாட்டு எல்லாம் கொண்டு வந்து கலக்கக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் அநாகரிகம் அப்படின்னு பல பேர் வாதம் பண்ணினார் தேசிகன் காலத்தில். அதையெல்லாம் முறியடித்தார் சுவாமி தேசிகன். அது கச்சி தெரு என்று சொல்லும் காஞ்சிபுரத்தில் அங்கே தான் முறியடித்தார். அதனால் அந்த இடத்துலேயும் தான் இப்போவும் அருளி செயல் தொடங்குறார். தேசிகன் ஸ்தாபிச்ச இடம் என்பதனால் அங்கேருந்து தான் அருளி செயல் தொடக்கம் ஆறுது பெருமாளுக்கு, தேவ பெருமாளுக்கு பிரம்மோத்சவத்தில். ஆனால் திருப்பியும் சுவாமி தேசிகன் இப்போ இல்லை, அதனாலே திருப்பியும் இதை எப்படியாவது இந்த அருளி செயலை கோவிலிருந்து நிறுத்திடணும் என்று திருப்பியும் அவள்லாம் அதுக்கு பிரதிபக்ஷிகளாக சத்ருக்களாக இருக்கிறவாள்லாம் திருப்பியும் கச்சம் கட்டின்னு வந்து தடுத்தார். அப்போ குமார வரதாச்சாரியார் அங்கே இருந்தார் இல்லையா, அவர் சுவாமி தேசிகன் என்னென்னலாம் அன்னைக்கு சாதிச்சாரோ அதையெல்லாம் அப்படியே இவருக்கும் தெரியுமோ இல்லையோ, அதனால அப்படியே சுவாமி தேசிகனுடைய ஞானமே அல்லவா குமாரராக, இவரும் அன்னைக்கு மீண்டும் எல்லாத்தையும் முறியடிச்சார். அதனாலே தேவ பெருமாள் ரொம்ப பிரசன்னராகி எல்லா பெரிய அனுகிரகமாக இவருக்கு மால மரியாதையெல்லாம் அனுகிரகிங்கோன்னு உத்தரவு கொடுத்தாராம் அர்ச்சக முகேன. அப்போ அன்னைக்கு அது ரெண்டாம் நாள் நடந்த, இந்த ரெண்டாம் நாள் நடந்த கலாட்டா, அதாவது இந்த வாதம் எல்லாம் ரெண்டாம் நாள் நடந்தது உற்சவத்தில். அது மறுநாள் பெருமாள் கருட வாகனத்தில் எழுதியிருக்கும் போது இப்படி உத்தரவாச்சு, இந்த உற்சவம் இன்றைக்கு நன்னா நிர்விக்னமாக ஆழ்வார் சீசுக்கியோட நடக்கிறதுன்னா அது வரதாச்சாரனாலே, அதனாலே வரதாச்சாருக்கு மாலை மரியாதைகள் பரிவட்ட வரிசைகள்லாம் சமர்ப்பிக்கணும்னு உத்தரவாச்சு. அப்போ சுவாமி அடியேனுக்கு ஒன்றும் வேண்டாம், இதிலே நான் அடியேனுடைய பெருமை ஒன்றும் இல்லை, எல்லாம் நம்முடைய திருத்தகப்பனார் சுவாமி நிகமாந்தமகாதேசிகனுடைய பெருமை தான், அதனாலே இந்த மாலை மரியாதை பரிவட்டங்கள் இது எல்லாமே நம்ம திருத்தகப்பனாருக்கு தான் சமர்ப்பிக்கணும், அதனாலே தூப்புள்ள இருக்கிற அடியனுடைய திருத்தகப்பனார் திருமேனி அர்ச்சா திருமேனிக்கு சமர்ப்பிக்கணும்னு தேப்பெருமாளிடத்திலே விஜாபிச்சு அன்னிலிருந்து தேப்பெருமாளுடைய கருட வாகன மாலை மரியாதைகள்லாம் இன்னைக்கு அன்னிலிருந்து இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. அதனால தான் தேப்பெருமாள் கருட வாகனத்தன்னைக்கு மாத்திரம் தூப்புள் சன்னதிக்கு எள்ளி அதே போல் 9 நாளும் எள்ளுவார். இந்த மரியாதைக்கு காரணம் இதுதான், திவ்ய பிரபந்தத்தை திருப்பியும் தடை ஏற்பட்ட போது சுவாமியினுடைய குமாரர் அந்த தடையை நீக்கிறதுனாலே தேப்பெருமாள் பிரசன்னராகி குமார வரதாச்சாருக்கு மரியாதை பண்ண போக குமார வரதாச்சாரியர் அத்தனை மரியாதைகளையும் சாஸ்வதமாக தம்முடைய திருத்தகப்பனாரான சுவாமி தேசிகனுக்கே சமர்ப்பிக்க வேணும்னு பிரார்த்திச்சு நடந்துட்டு வருது. இதே போல எந்த ஒரு பெருமையும் சுவாமி தேசிகனுக்கு குறைக்காம அதை சம்ரக்ஷணம் பண்ணிட்டு வந்தார். தூப்புல எப்படி இந்த சுவாமி தேசிகனை பிரதிஷ்ட பண்ணாரோ திருக்குமாரர் அதே போல பெருமாளிடம் பிரார்த்திச்சு சுவாமி தேசிகனையே தேவ பெருமாள் சன்னதியிலையும் பிரதிஷ்ட பண்ணினார். இப்போ சன்னதியிலையும் நாம் சேவிக்கிறோம் தேசிகன், கோவில் தேசிகன் சொல்லுவா காஞ்சிபுரத்துல, இந்த தூப்புல் தேசிகன்னு சுவாமியினுடைய அவதாரஸ்தலத்தில் இருக்கிற திருமேனிய சொல்லுவா. இப்படி காஞ்சிபுரத்துலேயும் ரெண்டு இடத்துலையும் பிரதிஷ்டை பண்ணி ஏன்னா ஒரு மூர்த்தியை பிரதிஷ்ட பண்ணுவது, அதுவும் ஆகமமான கோவிலை பிரதிஷ்ட பண்றதுன்றது அந்த காலத்திலே ஒத்துக்கவே மாட்டா. இப்பெல்லாம் எல்லாரையும் பிரதிஷ்ட பண்றா, யார் யாரை பிடிக்கவோ எல்லாரையும் கூட சேர்த்து விடுறா. ஆனா அப்படியெல்லாம் கிடையாது. ஆகமமான கோவில்களிலே எப்படி பக்த பிம்பங்களுக்கு ஏது அவகாசம் என்று அதை ஒவ்வொன்றா முதல்ல பாஷ்யக்காரர் ஆழ்வார்களை பிரதிஷ்ட பண்றதுன்றதை வழக்கத்தை ஏற்படுத்தினார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஆச்சாரியாவை பிரதிஷ்ட பண்றதுன்றதான வழக்கம் வந்தது. கடைசியா சுவாமி தேசிகனை பிரதிஷ்ட பண்ற வழக்கம், அந்த வழக்கத்தை ஏற்படுத்தினார் சுவாமியினுடைய குமாரர் தான். இப்படி ஆங்காங்கே பிரதிஷ்ட பண்ணிட்டு வரச்சே பின்னாடி சொல்றா, மணவாளி மாமுனிகள் சரித்திரத்துல சொல்லச்சே சொல்றா, பெருமாள் நியமனமாயிருக்கு, சுவாமி தேசிகனுக்கு அப்புறம் ஒருத்தரையும் பக்த பிம்பங்கள் ஆச்சாரிய பிம்பங்களை பிரதிஷ்ட பண்ணக்கூடாது என்று சொல்லி. அதனால என்னுடைய சிஷ்யர்கள் யாரும் எனக்கு எந்த இடத்திலும் பக்த பிம்பத்தை பிரதிஷ்ட பண்ணக்கூடாது, இது என்னுடைய உத்தரவுன்னு மணவாள மாமுனிகள் சாதிச்சதாக திருத்தீய பிரம்மதந்திர பரகால சுவாமி, அவர் மணவாள மாமுனி காலத்தில் இருந்தவர், மணவாளி மாமுனி காலத்திலேயே இருந்தவர் அவர், அவர் இருந்தவர் எழுதின புஸ்தகத்திலே சாதிச்சிருக்கார். மணவாள மாமுனிகள் தேசியனுக்கு தவிர யாருக்கும் பக்த பிம்பங்கள் தவிர பிறகு யாருக்கும் கிடையாது என்று பெருமாள் பெரிய பெருமாள் உத்தரவாகி இருக்கு. அதனால யாருக்கும் என் உள்பட யாருக்கும் பக்த பிம்பங்கள் வைக்கக்கூடாது என்று உத்தரவு போட்டிருக்கார் என்பதாக திருத்தீய பிரம்மதந்திர பரகால சுவாமியுடைய ஸ்ரீகோஷத்திலே சேவிக்கிறோம். சுவாமி தேசிகனுடைய குமாரர் இப்படி தேசிகனை பிரதிஷ்ட பண்ணிட்டு தேசிக ஸ்ரீ சூக்திகளை சம்ரட்சிச்சுட்டு வந்தார். அவங்க திக்விஜயமா புறப்பட்டார். அப்படி திக்விஜயமா புறப்பட்டதுல தென் தேசம் எல்லாம் முடிச்சுட்டு கேரள தேசத்துக்கு வெளியாச்சு. அப்போ கேரள தேசத்துல எப்பவுமே மாந்திரிகம் ரொம்ப அதிகம். அந்த இன்னைக்கும் கூட அந்த மாந்திரிக தொந்தரவு கேரளத்தில் அதிகம்னு தான் சொல்றா. அதனால அங்கே மாந்திரிகம் ரொம்ப அதிகம். கேரள தேசங்கள்லேயே பெருமாள் மங்களாசாசனம் பண்ணிட்டு தேசிக சம்பிரதாயத்தை அங்கே பிரவச்சனம் பண்ணிட்டு எதிர்த்து வந்த சித்தாந்திகளை எல்லாம் எல்லாரையும் துவம்சம் பண்ணிட்டு எழுதியிருந்தாச்சு. அதனால தான் சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரருக்கு குமாரவரதாச்சாருக்கு சித்தாந்த விஜயத்வஜம் என்பதாக சொல்றோம் பாருங்கோ. ஸ்ரீமன் லக்ஷ்மண யோகீந்திர சித்தாந்த விஜயத்வஜம், சித்தாந்த விஜயத்வஜம் என்று அந்த காலத்திலே பேரும் தேசிக சித்தாந்தத்தை பாஷிகார சித்தாந்தத்தை ஜெயிச்சுண்டு வர ஜெயக்கொடி நாட்டுற சுவாமி அப்படின்றதாக பேர் அவருக்கு. கேரள தேசத்துல எப்படி ஜெயக்கொடி நாட்டின் வரைச்சே அங்க இருக்கிற மந்திரவாதிகள் எல்லாரும் சேர்ந்து இவர் என்ன தேசம் பூரா இப்படி ஜெயிச்சுண்டு வர்றார், ராஜாக்கள்லாம் அந்த தேசத்து ராஜாக்கள்லாம் சுவாமியிடத்துல ரொம்ப ஈடுபடுறா, அது பொறுக்காம சுவாமியினுடைய பரிவாரத்துக்கு ஏதாவது ஒரு பரிபவம் பண்ணி வைக்கணும்னு அது பெரிய பெரிய பாராங்கற்கள் அதெல்லாம் ஏவி விட்டாலாம், அதை மந்திர ஜபிச்சு விட்டா அந்த பாராங்கற்கள் எல்லாம் சுவாமியினுடைய பரிவாரத்தினுடைய தலை மேலே வந்து உட்காந்து விட்டான். அது பார்த்த சுவாமி உடனே குமாரர் தேசிகனுடைய திருக்குமார் நயினாராச்சாரியர் ரொம்ப சொல்பமாக ரெண்டு தேங்காயை எடுத்து மந்திரிச்சு அதோட சில மந்திரங்களை ஜபிச்சான்னா என்ன ஆச்சு, அந்த தேங்காய் ரெண்டும் புறப்பட்டது. அதோட இந்த சுவாமியினுடைய பரிவாரத்துக்கு மேலே இருந்த கல்லெல்லாம் புறப்பட்டது. எல்லாம் புறப்பட்டு போய் யார் ஏவினாலோ அவ தலையில போய் உட்கார்ந்து கொடுத்து இந்த தேங்காய்கள் அப்படியே புறப்பட்டு புறப்பட்டு மொத்து 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 மொத்துன்னு அந்த கோஷ்டியை போட்டு சாத்தி கொடுத்து இந்த சரித்திரமும் எழுதியிருக்கார் பிரம்மதந்திர திருத்தீய பிரகால சுவாமி. அந்த புஸ்தகத்தினுடைய பெருமை என்னன்னா, இவனோட ஆச்சாரியனை சேவிச்சவா எழுதின புஸ்தகம், அதுதான் அங்க விசேஷம். யாரோ பின்னாடி 200 வருஷம் கழிச்சு 300 வருஷம் கழிச்சு ஆஹா மகா பிரபாவம் உண்டு இவருக்கு அப்படின்னு தானே தான் தோன்றியா எழுதின புஸ்தகம் கிடையாது. இந்த 3000 படி குருபரம்பரா பிரபாவத்தினுடைய பெருமை என்னன்னா, இந்த ஆச்சாரியால சேவிச்சு எழுதின புஸ்தகம், அவளே அனுபவிச்சு எழுதின புஸ்தகம் அது. அந்த தேங்காய்கள் சாத்து சாத்துன்னு போட்டவாள் அடிச்சு கொடுத்து எல்லாரும் ஓடி வந்து சுவாமியிடம் அபச்சார க்ஷமாபணம் பண்ணிக்க அவளை எல்லாம் மன்னிச்சு விட்டார் சுவாமின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அதே போல திக்விஜயமா புறப்பட்டு எல்லாம் கர்நாடக தேசம் எல்லாம் வெள்ளியாச்சு. அங்கே தேசிக பக்தர்கள் ரொம்ப அதிகம், அவளை எல்லாம் அனுகிரகிச்சுண்டு அவளுக்கு பிரவச்சனங்கள் பண்ணிக்கொண்டு இதே போல வட இந்தியா பூரா எள்ளி. அங்கேயும் ஒரு சாகல்யம் அல்லன் என்பவன் ரொம்ப துஷ்டனவன், பெரிய மந்திரவாதி, அவனும் பிரம்மராட்சசை ஏவி விட்டான், அந்த பிரம்மராட்சசையும் அவன் மேலேயே திருப்பி விட்டு இப்படி பெரிய ஒரு சித்தராகவும் எழுந்தருள் இருந்தார். அதே போல ரொம்ப பரம சாஸ்திரத்திலே பெரிய அதிகாரியாக எழுந்தருளியிருந்தார். அது தேசிகனுடைய அபராவதாரமாக எழுதியிருந்தார். தேசிகனுடைய ஸ்ரீ சூக்திகள்லாம் சம்ரக்ஷிச்சார். இப்படி நிறைய காரியம் பண்ணியிருக்கார் சுவாமியினுடைய குமாரர். அதை விட இன்னொன்று, இந்த சிங்கப்ப நாயகன் ஒரு ராஜா இருந்தார். அவர் சுவாமி தேசிகனிடத்திலே ரொம்ப ஈடுபாடோடு இருந்தார். அந்த சிங்கப்ப நாயகன்ற ராஜா சுவாமி தேசிகனுக்கு எவ்வளோ திரவியம் சமர்ப்பிக்கணும்னு எவ்வளவோ பிரயத்தனப்பட்டார். ஆனால் சுவாமி ஒன்றும் வாங்கிக்க மாட்டார். அதனால அவருக்கு சுவாமியினுடைய குமாரருக்காவது நிறைய திரவியம் சமர்ப்பிக்கணும்னு ஆசை. அது அந்த சுவாமி நயினாராச்சியரிடத்துல நிறைய திரவியங்களை சமர்ப்பிச்சார். அது சுவாமியினுடைய குமாரரும் நாம் யாகம் பண்ண வேணும், ஏன்னா நம்முடைய கொள்ளு தாத்தா புண்டரீகாக்ஷர் அவரை யாகம் பண்ணினார். அதுக்கப்புறம் அனந்தசூரி, அதுக்கப்புறம் சுவாமி தேசிகன் அவெல்லாம் யாகம் பண்ணலை. ஆனால் அக்னிஷ்டோமாதி யாகங்கள் பண்ணினான்னா மூணு தலைமுறை பண்ணாமல் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் திருப்பி நாலாவது தலைமுறைன்னா பண்ணணும். அதனால நமக்கு ரொம்ப திரவியம் வேணும். நம்மிடத்திலே சிஷியனாக இருக்கிறவன் பிரீத்தியாக சமர்ப்பிக்கிறான். அதனால இந்த திரவியங்களை கொண்டு யாகம் பண்ணலாம்னு அந்த திரவியங்கள் எல்லாம் சுவீகரிச்சுட்டு அக்னிஷ்டோமாதி யாகங்கள் நிறைய பண்ணினார் அவர். அவருடைய குமார் சுவாமி தேசியனுடைய குமாரர் நிறைய யாகங்கள்லாம் பண்ணினார். இது போல சஞ்சாரம் பண்ணி கொண்டு தேசமெல்லாம் பெரிய வைபவமாக எழுந்தருள் இருந்தார். இப்படி எழுந்தருள் இருக்கச்சே காஞ்சிபுரத்தில் ஒரு சமயம் எழுந்தருள் இருக்கச்சே கொஞ்சம் திருமேனி கொஞ்சம் அசக்தமாக இருந்தது. வயசாகிடுத்து, திருநக்ஷத்திரம் ஆகிடுத்து, கொஞ்சம் திருமேனி அசக்தமாக இருந்தது. அப்பொழுது இந்த வடதேசத்திலிருந்து இந்த சாகல்யமல்யன் முதலானவாள்லாம் ஏவிட்ட ஒரு பெரிய மகா பண்டிதர் ஒருத்தர், அவர் வாதத்துக்கு வந்தாராம். அவரிடத்துல வாதம் பண்ணுவதற்கு திருமேனி அசக்தியாக இருந்ததுனால சிஷியாளை நீங்கள் போயிட்டு வாங்குவோன்னு சொல்லி அனுப்பிச்சார். ஆனால் சிஷியாளுக்கு பயம். அவனும் ரொம்ப வடதேசம் பூரா பிரசித்த பண்டிதனாக இருக்கான். இந்த பண்டிதனை போய் ஒருவேளை நாம் ஏதோ 100 கேள்விக்கு 99 கேள்விக்கு பதில் சொன்னாலும் 1 கேள்விக்கு பதில் சொல்லலைன்னாலும் உங்கள் ஆச்சாரியனுக்கு தெரியலையான்னு ஆச்சாரியாவை மட்டமாக சொல்லிவிடுவா, என்ன செய்வது என்று கொஞ்சம் சங்கோச்சப்பட்டா. அப்போது சுவாமியினிடத்தில் அவருடைய தளிக பண்ணுறவர், அவர் அண்ணன்னு பேர், அங்கேயே கூடவே இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார் அவர், அந்த அண்ணன்றவர். அப்போ அவருக்கு ரொம்ப வேகம் வந்துடுத்தான். என்ன இப்படி இவ்வளவு தூரம் காலக்ஷேபம் சொல்லியிருக்கார் நம்ம ஆச்சாரியன், ஒத்தரும் போக மாட்டேங்கிறாளே அப்படின்னு ரொம்ப அவருக்கு ஒரே பதட்டம் ஆயிடுத்து. நீங்கள் போகலன்னு சொல்லுங்க, நான் போகிறேன் அப்படின்னாராம். அவர் ஒன்றும் வாசித்தவர் கிடையாது, ஏதோ சாமான்யமாக என்ன தெரியுமோ அவ்வளோதான் தெரியும் அவருக்கு. அதனால சுவாமியினுடைய பெருமைக்கு இப்படி ஒரு இழுக்கு வரக்கூடாதுன்னு அந்த அண்ணன் நான் போறேன்னாராம். உடனே சுவாமி ரொம்ப சந்தோஷப்பட்டு ஹயக்ரீவ மந்திரத்தை ஜபிச்சு, அந்த மந்திர ஜபிச்ச தீர்த்தத்தினால அவரை புரோக்ஷிச்சு, அவருக்கு ஹயக்ரீவ மந்திர தீர்த்தத்தை அவருக்கு அவருக்கு கொடுத்து அவர் முதுகில தடவி கொடுத்தாராம். அழகாக எழுதியிருக்காருங்க, பிரம்மதந்திர சுதந்திர திருத்தீய பிரகாச சுவாமி எழுதியிருக்கார். முதுகலை தடவி கொடுத்து நீ போய் ஜெயிச்சுட்டு வான்னு அனுகிரகம் பண்ணாராம். சமஸ்தாஸ்திரமும் அந்த அனுகிரகத்தினாலேயே வந்துடுத்தான். அனபியஸ்த சமஸ்தார்த்தாக பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் பின்னாடி சாய்க்கிறார். அவர் அனபியஸ்த சமஸ்தார்த்தாக அபியஸ்தாய்வ பூரிஷா, என்ன பண்ணேன் நான், அவருக்கு சாதாரண அடிமை பண்ணிட்டு இருந்தேன், கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தேன். பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் சாதிக்கிறார், நான் சாமான்யமான கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தேன், அந்த அனுகிரக விசேஷத்தை என்னென்னு சொல்லுவேன் நான். அனபியஸ்த சமஸ்தார்த்தாக அபியஸ்தாய்வ பூரிஷா, எல்லாம் அப்படியே சுயமாகவே வந்து என் வாக்கில் வந்து உட்காந்து கொடுத்து எல்லாம் எதனாலே அப்படின்னா சதாச்சாரிய பரிகிரகாத்து, எங்கள் ஆச்சாரியன் என்னை ஒரு வஸ்துவாக கிரகிச்சுட்டார், அதனால தான் கிடைச்சது இந்த பெருமைன்னு அவ்வளவு பெருமை ஆனந்தப்பட்டு சொல்கிறார். அனபியஸ்த சமஸ்தார்த்தாக அபியஸ்தாய்வ பூரிஷா, நான் ஒரு சாஸ்திரம் வாசிக்கல, ஆனால் எல்லா சாஸ்திரமும் வாக்கிலே வந்துடுத்து, எல்லாம் நயினாராச்சாரருடைய அனுகிரகமும், சதாச்சாரிய பரிகிரகாத்து என்பதாக ரொம்ப எப்படின்னு சுவசா இவ சம்சித்தாக அப்படின்னு என்ன அப்படியே நான் சொல்ற வாக்குல வந்து அவ வசப்பட்டு நிக்கிறதே அப்படின்னு சுவசா இவ சம்சித்தா சதாச்சாரிய பரிகிரகாது. ரொம்ப வசதியான ஸ்லோகம் இது. அனபியஸ்த சமஸ்தார்த்தாக அபியஸ்தா இவ பூரிஷா சுவசா இவ சம்சித்தாக சதாச்சாரிய பரிகிரகாது. எவ்வளோ அழகான ஸ்லோகம். சம்ஸ்கிருதத்தை அனுபவிக்கணும்னா இந்த மாதிரியான ஸ்லோகங்கள்ல அந்த மனசார அந்த பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் அவர் போய் ஜெயிச்சுண்டு வந்தார். அந்த அந்த வாதத்திலே போய் ஜெயிச்சுண்டு வந்தாராம். பிரமிச்சு போயிட்டா எல்லாரும். வெறும் தளிகை பண்ணிட்டு இருக்கிறவரா இவரா? கைங்கரியம் மாத்திரம் பண்ணிட்டு இருந்தாரே, இவருக்கா இவ்வளவு மேதை? எப்படி ஆகும்? பெரிய ஆழ்வார் அன்னைக்கு பரதத்துவ நிர்ணயம் பண்ணினாரோ, ஒன்றும் வாசிக்காம இருக்கச்சே குருமுகம் அனதீத்திய பிராக வேதானசேஷான்னு ஒன்றும் வாசிக்காம இருக்கச்சேவே எல்லாம் வாசிச்சவரா எப்படி சபையிலே அன்னைக்கு பேசினாரோ பெரிய ஆழ்வார்? அது போல ஏதோ கொஞ்சம்தான் வாசிச்சவராக இருந்தாலும் எல்லாம் வாசிச்சவர் போல எல்லாரும் பயப்படும்படியான அந்த வாதத்திலே ஜெயிச்சுண்டு வந்தார். அவர் வந்தவரை அப்படியே கட்டி பிடிச்சுட்டு நீர் பிரதிவாதி பயங்கரம் என்று பெரிய பட்டம் கொடுத்தார் அன்னைக்கு. பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் என்று இன்னைக்கும் அந்த வம்சத்தவாள்லாம் இருக்கா? அந்த வம்சத்தவாளுக்கு அந்த பெருமை பெருமையும் பட்டமும் வந்தது பரிபூர்ண அனுகிரகம் தான். அது அது குமார நயனாராச்சாரருடைய அனுகிரகம் மட்டும்தான். பின்னால பிரதிவாதி பயங்கரம் அண்ணனுடைய சரித்திரம் ரொம்ப விசேஷம். அது அதை கொஞ்சம் அடுத்த வாரம் சொல்கிறேன், இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுத்து. அந்த பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் பின்னால் சுவாமி தேசிகனுடைய அத்தனை வைபவங்களையும் பிரகாசிப்பிச்சு கொண்டு அவருடைய தனியனே எப்படி தெரியுமோ இல்லையோ, வேதாந்த தேசிக கடாட்ச விவருத்த போதம், வேதாந்த தேசிக கடாட்ச விவருத்த போதம். அவர் சுவாமி தேசிகனையும் சேவிச்சவர். அவர் பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் சுவாமி தேசிகனாலேயே சுவாமி திருவடி வாரத்திலேயே ஈடுபட்டு இருந்தவர். அப்புறம் பின்னாடி காலக்ஷேபம் என்றும் பின்னால் இப்போ இந்த வாதம் ஜெயிச்சுட்டு வந்த பிறகு, இந்த வாதம் ஜெயிச்சுட்டு வந்த பிறகு சுவாமியிடத்திலே சுவாமியினுடைய குமாரத்திலே இன்னும் சில ஸ்ரீகோஷங்கள்லாம் விசேஷமாக சேவிச்சு பெரிய ஆச்சாரியரானார். அவர் ஆச்சாரியராய் ஸ்ரீரங்கத்தில் எழுதியிருந்தார். ஸ்ரீரங்கத்தில் எழுதியிருந்தபோது ஸ்ரீரங்கத்திலேயே நெடுங்காலம் அப்புறம் எழுதியிருந்தார். ஸ்ரீரங்கத்தில் எங்கே தேசிகன் காலக்ஷேபம் சாதிப்பாரோ அதே இடத்துலையே இருந்து காலக்ஷேமம் சாதிச்சுட்டு வந்தாராம். அவர் தேசிகன் அந்த தேசிகன் சன்னதி இருக்கோ இல்லையோ, தேசிகன் சன்னதியில காலக்ஷேமம் அதே இடத்துலயே இவரும் காலக்ஷேமம் பண்ணிட்டு வந்தார். அப்படி காலக்ஷேமம் பண்ணிட்டு வந்துன்ற காலத்துல அப்போ மனவாள மாமுனிகள் ஸ்ரீரங்கத்துல அவர் ஸ்ரீரங்கம் கோவில இன்னொரு இடத்துல காலக்ஷேமம் சாதிச்சுன்னு வந்தார். அப்போ மனவாள மாமுனிகளுக்கு திருத்தீய பிரம்மதந்திர பரகால சுவாமி அங்க எழுதியிருக்கார், மனவாள மாமுனிகள் கோட்டியிலே ஒருவருக்கும் ஸ்ரீபாஷ்யத்தில் அன்வயம் இல்லாததுனாலே ஸ்ரீபாஷ்ய விஷயங்களை அதிகரிக்க வேண்டுமென்று மணவாள மாமுனிகளுடைய சிஷ்யர்கள் அபிலாஷைப்பட மணவாள மாமுனிகள் அவர்களை பிரதிவாதி பயங்கரம் அண்ணனிடத்திலே ஸ்ரீபாஷ்யம் அதிகரிக்க வேண்டும் என்று அனுப்பிச்சு வைச்சார். அவள்லாம் ஸ்ரீபாஷ்யம் வந்து கேட்டா பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் கிட்டே காலக்ஷேபம் பண்ணா. எப்படி காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கச்சே சில விஷயங்கள் எல்லாம் பரம தேசிகருடைய சம்பிரதாயத்தில் எல்லாம் எல்லாமே சாட்சாத் பாஷ்யக்கார் சாதிச்ச விஷயமா இருந்தது. அதே சமயம் மணவாள மாமணி கோஷ்டியிலே சில விஷயங்கள் வரும்போது வித்தியாசப்படுறது. இதெல்லாம் ஏன் இப்படி கொஞ்சம் வித்தியாசப்படுறதுன்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்க, அதுல கொஞ்சம் எறும்பியப்பான்னு ஒருத்தர் மணவாள மாமணி சிஷ்யர். அவர் மகாகிரகி. இன்னைக்கு தேசிக துவேஷம் என்று லோகத்திலே நடையாடுறது என்று உண்டாதா இருந்தால் அதுக்கு ஒரு மூர்த்தி என்று சொன்னா அந்த எறும்பியப்பாவை தான் சொல்லணும். அது எறும்பியப்பா மகா துஷ்டர். அவர் அதை நான் சொல்றதுக்கு சங்கோஜப்படவே மாட்டேன். மணவாள மாமுனி சிஷ்யரவர் மணவாள மாமுனி சிஷ்யராயிருந்து மணவாள மாமுனியிடமே சண்டையை போட்டுண்டு அவரையே கண்ணா பின்னான்னு வெசிக்கொண்டு அவர் இடத்துல 10 வருஷம் துவேஷம் பாராட்டிவிட்டு திருப்பியும் அவருக்கு ஏதோ வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்த போது, ஐயோ இந்த கஷ்டம் நான் மணவாள மாமுனி இடத்துலயே அபச்சாரப்பட்டதுனால தானோ என்று நினைச்சு திருப்பியும் திரும்பி வந்து மணவாள மாமுனி இடத்துல ஈடுபட்டு திருப்பியும் ஒரே ஆக்ரகம், இப்படி எல்லாம் ஆக்ரகமாகவே இருந்து கொண்டு தன்னுடைய ஆக்ரகத்தினாலே மணவாள மாமனியே துவேஷிச்சுண்டு சண்டை போட்டுண்டு பின்னாடி திருப்பியும் ஆக்ரகம் வந்து அந்த ஆக்ரகம் சுவாமி தேசிகன் மேலே திரும்பி தேசிகனை துவேஷிச்சுண்டு இப்படி இப்படி ஒரு காலம் போயிட்டு இருந்தது அவருக்கு. அவரும் இந்த எறும்பியம்பா கிட்டே வந்து காலக்ஷேபம் பண்ணிவிட்டு மணவாள மாமனி சொன்னாரேன்னு வந்து பண்ணினார். அதை பண்ண அந்த பண்ண அவருக்கு தாங்கலை, அவருக்கு தேசிக துவேஷம் தாங்கலை. அப்படியே ஒரு சமயம் பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் பெரிய பெரியபெருமாளை சேவிச்சுருக்குச்சே பெரிய பெருமாள் முன்னாடி ஆவேசம் வந்து கத்தினார். அவர் இந்த பெரிய பெருமாள் இவர் உடனே தண்டிக்கணும், நம்ம சம்பிரதாயத்துக்கு விருத்தமான அம்சங்கள் எல்லாம் தேசிகன் சொல்லியிருக்கார், அந்த தேசிகன் சொன்னதெல்லாம் இவர் பிரச்சாரம் பண்றார், உடனே இவரை தண்டிக்கணும் அப்படின்னு பெரிய ஆவேசமாக பெரிய ஆக்ரோஷமாக கத்தினாராம். அப்போது பிரதிவாதி சங்கரவண்ணன் பெருமாளிடத்துல, நான் இப்போ நான் இப்போ நான் அடியேன் பண்ணும் தேசிக சம்பிரதாய பிரவச்சனங்கள் எதிலும் தப்பியிருந்தால் இவர் இப்போ சொன்ன பிரகாரம் என்னை இப்போவே பெருமாள் தண்டிச்சுடணும்னு கதறினாராம் பெருமாளிடத்துல. அப்போ பெரிய பெருமாள் அர்ச்சக முகேன, உம்முடைய வாக்கிலே ஒரு நாளும் ஒரு தப்பும் இல்லை, தெய்வ சம்பிரதாயம் எம்முடைய சித்தாந்தம் என்று அவருக்கு மாலை மரியாதை பரிவட்டங்கள் ஸ்ரீசதாரிகள் சமர்ப்பிச்சு மரியாதை பண்ணினாராம். இதை பார்த்துட்டு எம்பது அந்த எறும்பி அப்பா போய் கதறிண்டே போய் மணவாள மாமனிடத்திலே சொன்னாராம், நூனம் நிகமாந்த திரு சுவாமி தேசிகன் சாட்சாத்து அப்படியே நித்தியசூரியான கண்டையனுடைய அவதாரம்தான் போல இருக்கு, இல்லைன்னா கதம் சரங்கேது பகுமானையேத்தம், கதம் சரங்கேது பகுமானையேத்தம், நான் பெரியவானிடத்தில் பெரியவர்மானத்திலே பிரதிஜை பண்ணி கேட்கிறேன், இவர் சொல்வதெல்லாம் தப்புதானேன்னு அவர் என்ன அனாதரிச்சு பிரதிவாதி பையங்கிற அண்ணனை இப்படி மரியாதை பண்ணி அனுப்பிச்சுட்டாரே, கதம் சரங்கேது பகுமானையேத்தம், கதம் சரங்கேது பகுமானையேத்தம்னு கதறினாராம் மணவாளி மாமனிடத்திலே போய். உணவாத மாமிகளும் அதற்கு பிறகு சுவாமி தேசிகனிடத்திலே ரொம்ப விசுவாசமாயும் பிரதிபத்தியோடும் பெருமாள் உத்தரவு இப்படி இருக்கு அதுதானே பெருமாள் திருவுள்ளம்னு அவர் ரொம்ப ஸ்லாகிச்சார் என்பதாக இதெல்லாம் எழுதியிருக்கார். திருத்திய பிரம்மத்திரந்த பிரகால சுவாமி அவர் அந்த காலத்துல இருந்தவர், கூட இருந்து பார்த்தவர், தம் கைப்பட புத்தகத்துல எழுதியிருக்கார். இந்த மாதிரியான ஹிஸ்டரி எல்லாம் ரொம்ப பேர் சொல்ல மாட்டா மறைச்சிருவா, எதுக்கு ரொம்ப சர்ச்சையான விஷயங்கள் அப்படின்னு. இதில் சர்ச்சையான விஷயங்கள்னு ஒன்றும் இல்லை, நம்ம ஆச்சாரியாளுடைய திருவாக்கு எவ்வளோ உசந்தது, அது எவ்வளோ பரிசிரமப்பட்டு சிஷ்யால் காப்பாற்றியிருக்கா, அதை எப்படி பெருமாள் உகந்திருக்கார் என்றதை நாம் கட்டாயம் ஒரு சந்தர்ப்பத்திலாவது தெரிஞ்சுக்கணும். அதனால் இப்போ சொன்னேன், இது சுவாமி இது இந்த பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் சுவாமி தேசிகனை பற்றி சப்தத்தி ரத்ன மாளிகான்னு ரொம்ப அத்தியுதமாக அப்படியே தேசிக பக்தியே வடிவெடுத்தார் போன்ற வசந்ததான ஸ்லோகங்கள்லாம் சாதிச்சிருக்க, அதில் தான் நம்ம இந்த ஸ்லோகங்கள்லாம் சேவிக்கிறோம் இல்லையா. அசங்க சக்கர லஞ்சன சதுர்த்வமுண்ட மண்டித சகண்டலக்ன தத்துல அனர்க பத்ம மாலிகாசி தந்தரிய சுத்தரிய யஜ்ஞ சுத்ரசோபிதா மமாவிரஸ்துமானதே குரு ச வெங்கடேஸ்வர. இந்த ஸ்லோகங்கள்லாம் அனுசந்தானம் பண்ணுறோமே, இதெல்லாம் சப்தத்தி ரத்ன மாலிகான்னு 70 ஸ்லோகங்களினாலே பிரதிபாதி பயங்கர அண்ணன் சுவாமி தேசிகனுடைய வைபவத்தை சாதிச்சிருக்கார். அது பிரதிவாதி பயங்கரமண்ணனுடைய தனியன் அது வேதாந்த தேசிக கடாட்ச விருத்த போதும் என்பதாக அது ரெண்டாவது வரியை என்ன பண்ணிட்டா பின்னாடி வந்தவா அது அது வரதாச்சாரியுடைய சிஷ்யர் தான் சுவாமி பிரதிவாதி பயங்கரமண்ணன் இருந்ததை மாற்றி காந்தோபயந்திரியமினா கருணைக பாத்திரம்னு மாற்றிட்டார், மணவாள மாமனிகளுடைய தயக்கு பாத்திரமாக இருந்தார் பிரதிவாதி பயங்கரமண்ணன்னு அதை பின்னாடி மாற்றிட்டா. அதை பற்றி இல்லை, இதுக்காக சுவாமி சுவாமியினுடைய குமாரர் நயினாராச்சாரியர் இப்படி ரொம்ப பிரபாவத்தோடு எழுதியிருந்தார். இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், பிரதிவாதி பயங்கர அண்ணன்ற வம்சத்து வாழலாம் இப்போ தெங்கனாச்சாரிய சம்பிரதாயமாக தானே இருக்கா, இப்போ நாம் பேசிட்டு இருக்கிறது எல்லாம் தேசிக சம்பிரதாயமாக சொல்லிட்டு இருக்கோமே அப்படின்னு. பின்னால் பிரதிவாதி பயங்கரனுடைய வம்சத்திலே திருக்குமாரர்கள் அவள்லாம் இருந்தாலும் இல்லையா, அவளுக்கு தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தோடு ரொம்ப ஒரு ஒத்துமை, ஒரு சம வயசுல இருக்கா சம விஷயத்த பேசுறா, எத்தனையோ அந்த காலத்துல கொடுக்கல் வாங்கல்கள்லாம் உண்டு, அதனால அந்த வித்தியாசம் கிடையாது, அதனால கொடுக்கல் வாங்கல்ல மாறி போயிட்டா. அதனால தானே ஒழிய சாட்சாத் முதல் பிரதிவாதி பயங்கர் மன்னன்றவர் சுவாமி தேசிகனுடைய பரமபக்தர், சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரராலத்தான் அவருக்கு எல்லா பெருமையும் எல்லா வித்வத்தும். அதனால் சுவாமி தேசிகனையும் குமார நயினாராச்சாரியுமே தெய்வமாக கொண்டிருந்து அது சுவாமி பெருமா பெரிய பெருமாளிடத்திலே பிரதிஜையாக பண்ணி பெரியபெருமாளுடைய உத்தரவையும் வாங்கி தேசிகனுடைய சம்பிரதாயம்தான் பெருமாள் சித்தாந்தம் என்று ஊரறிய உலகறிய அது பெருமாள் திருவாக்கினாலேயே நமக்கெல்லாம் சாதிச்சு கொடுத்தவர் பிரதிவாதி பயங்கரம் அண்ணன். இப்படி சுவாமியினுடைய குமார் நயினாராச்சாரியர் எழுந்தொழிருந்து ஒரு ஜய வருஷத்திலே திருநாட்டுக்கு எழுந்தொழினார் என்பதாக சொல்லுவார். ஒரு பெரிய சகாப்தம், ஒரு பெரிய சகாப்தம் அது சுவாமியினுடைய தேசிகனுடைய குமாரர் அவருக்கு வாழ்ந்து காட்டி அவர் லோகத்துக்கெல்லாம் ஒரு பெரிய உபகாரமாக சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்களை சம்ரட்சிச்சு ஆங்காங்கே தேசிகனுக்கு திருமேனிகள் அர்ச்சாமூர்த்திகளை பிரதிஷ்ட பண்ணி உற்சவாதிகளையும் கண்டு வச்சு தேசிக பிரபந்தங்களை எல்லாம் அங்காங்கே அனுசந்தானம் பண்ணி வச்சு பிரபந்தத்துக்கு அருளை செயலுக்கு ஈடு தேசிக பிரபந்தம் என்று பெருமாள் திருமுகத்திலிருந்து உத்தரவு வாங்கி கொடுத்து எப்படி எல்லாத்தையும் தெய்வீக சம்பிரதாயத்தையே தெய்வீகமான சம்பிரதாயமாய் பெருமாள் சம்பிரதாயமாய் பிரதிஷ்டை பண்ணி கொடுத்த ஒரு பெரிய உபகாரம். அவர் சுவாமி தேசிகனுக்காக மங்களமும் அருள் செய்து இந்த மங்களத்தை தினமும் சொல்லுங்கோ. சர்வதந்திர சுதந்திராய சிம்மாய கவிவாதினாம் வேதாந்தாச்சாரியவரியாய வெங்கடேஷாய மங்களம் என்பதாக இந்த மங்களத்தையும் அனுசந்தானம் பண்ணி வச்சு பித்ரே பிரம்மோபதேற்றேமே குரவே தெய்வதாயச்ச பிராப்தியாய பிராபகாயாஸ்து வெங்கடேஷாய மங்களம்னு நித்தியம் தம்முடையதான திருத்தகப்பனாருக்கு நம்ம ஆச்சாரிய சாரோகமனான சுவாமி தேசிகனுக்கு மங்களங்களை எல்லாம் மங்களாச்சாதனம் பண்ணி கொண்டு எழுந்தொழுகின்றார். பெரிய இவ்வளவு உத்தமமான ஆச்சாரியராய் சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்களுக்கு சம்ரக்ஷணமாக வியாக்கியானங்கள்லாம் பண்ணியிருக்கு, நிறைய ஸ்ரீகோஷங்கள் பண்ணியிருக்கார். அதிகரண சிந்தாமணின்னு அதிகரண தாராவளிக்கு பண்ணியிருக்கார். அதே போல சுவாமியினுடைய தத்துவ முக்தா கலாபம் என்கிறதான பெரிய கிரந்தத்துக்கு தத்துவ முக்தா கலாப சாந்தின்னு பண்ணியிருக்கார். விரோத பரிகாரம் என்கிறதான கிரந்தத்துக்கு விரோத பரிகார வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஆகார நியமம் சுவாமி சாதிச்சிருக்கார் இல்லையா தேசியம், அதுக்கு கூட வியாக்கியானம் பண்ணியிருக்கார். நியாச திலகத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இதே மாதிரி நிறைய வியாக்கியானங்கள்லாம் பண்ணி முக்கியமாக 18 கிரந்தங்கள் பண்ணியிருக்கார். இன்னும் சில கிரந்தங்களும் பண்ணியிருக்கார். ஆனால் அதுலேயே இப்போ நிறைய ஸ்ரீகோஷங்கள் இல்லை. சுவாமியினுடைய குமாரர் அருளி செய்தனோட கிரந்தங்களே நிறைய இல்லை. ஆனால் அதிகரண சாராவளியினுடைய வியாக்கியானம் அற்புதமாக இருக்குது. அதிகரண சாராவளி வியாக்கியானம் ரொம்ப விசேஷம் அது. அதுக்கு அதிகரண சிந்தாமணின்னு பண்ணியிருக்கார். அதெல்லாம் ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் சாஸ்திர விஷயங்களாக இருக்குது. அதை எடுத்துட்டா அது ஒரு சப்ஜெக்டாக போயிடும். அடுத்த வாரம் சேவிச்சுக்கலாம். கவிதார் கீர்த்திம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம. சரி, நாழி ஆயிடுதா?
அடியன் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அடியன் பரமகிருபா.
சரி. Thank you.